결과. Vamos a ver.
Thank you. గారు కథానాయకుడుమా.
అమేది పాత్రంగల్ సమర్పణం. గౌరవ నిధి అమేచర్ ஆளுங்கட்சி முதற்கோளாசன் 2019 நிதியாண்டுக்காக இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு வரைவினை நான் சமர்ப்பிக்கிறேன். 2003 மூன்றாம் இலக்கமுடைய அரசு நிதி முகமைத்துவ பொறுப்புகள் சட்டத்தின் 4 மற்றும் 7 பிரிவுகளின் கீழ் வெளியிடப்பட்ட அரசு நிதி முகமைத்துவ அறிக்கை 2019 நான் சமர்ப்பிக்கிறேன். அரசு நிதி முகமைத்துவ அறிக்கை 2019 அரசு நிதி தொடர்பான குழுவுக்கு ஆற்றுப்படுத்தல் பட வேண்டும் என நான் மேலும் பெறியிருக்கின்றேன். பொது அலுவல்கள் ஆரம்பத்தின் போது பிரேரணை அறிவித்தல் பாராளுமன்றத்தின் சபை முதல்வர் முதலாம் இலக்க விடயத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். சபை ஏற்றுக்கொள்கிறதாம். தினப்பணிகளில் உடைய இலக்கம் ஒன்று ஒதுக்கீட்டுச் சட்டம் மூலம் 2019 இரண்டாம் மதிப்பீடு. கௌரவ நிதி அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இந்து சபைக்கு சமர்ப்பிக்க எனக்கு இன்று வாய்ப்பு கிடைத்ததை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2018 ஆண்டின் இறுதியில் ஏற்பட்ட அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை முடிவுறுத்தப்பட்டதன் பின்னர் நாட்டின் பொருளாதாரமானது உறுதிப்படுத்தப்பட்டு வளர்ச்சியை நோக்கி நகர்வதனை நாம் காணலாம் என்பதனை இச்சபைக்கு தெரிவித்துக் கொள்வதையிட்டு மகிழ்ச்சியடைகிறேன். இலங்கையின் சுதந்திரத்திற்கு பின்னரான வரலாற்றில் மிகவும் இருள் சூழ்ந்த 52 நாட்களுக்கு பின்னர் ஸ்திர நிலைமையினை மீண்டும் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2018 ஆண்டின் அக்டோபர் மாதம் 26 தேதி அளவில் தொடர்ச்சியாக பல வருடங்களாக ஏற்பட்ட வறட்சி காரணமாக கிராமிய மக்களின் வருமானம் மிகவும் வீழ்ச்சியடைந்து முழு பொருளாதாரம் பாதிப்படைந்து காணப்பட்டதோடு அது முழு பொருளாதாரத்தையும் மோசமாக பாதித்திருந்தது. உலக எண்ணெய் விலை இரட்டிப்பாகியதுடன் ஐக்கிய அமெரிக்க பெடரல் ரிசர்வ் ஆனது வட்டி வீதங்களை மிக விரைவில் அதிகரித்தது. இவ்வாறான உள்நாட்டு வெளிநாட்டு சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்த அதேவேளை எமது அரசாங்கம் பொருளாதார ஸ்திரத்தன்மையினையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் 2018 அக்டோபர் இறுதியிலிருந்து உலக எண்ணெய் விலையானது பாரியளவு வீழ்ச்சியடைந்திருந்ததுடன் ஐக்கிய அமெரிக்க பெடரல் ரிசர்வ் ஆனது குறைந்த வட்டி வீதங்களுக்கான சமிக்ஞையினை காட்டியதுடன் நுகர்வானது பழைய நிலைமைக்கு திரும்பியது. இந்நிலைமையினால் இலங்கை பெற்றுக்கொள்ள முடியுமாகவிருந்த பொருளாதார வளர்ச்சியினை 2019 வரையில் அனுபவிக்க முடியாமல் போனது. துரதிருஷ்டவசமாக நாம் அரசியல் சதியொன்றுக்கு முகங்கொடுக்க வேண்டி ஏற்பட்டதால் மேற்குறித்த நன்மைகளின் விளைவுகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்பினை நாங்கள் இழந்தோம். இலங்கையின் மீதான நம்பிக்கையை இழந்தன் விளைவாக அந்த 52 நாட்களுக்குள் எமது கடன் மற்றும் பங்கு சந்தையிலிருந்து மூலதன வெளியேற்றம் பாரியளவு இடம்பெற்றதுடன் மிகவும் கடினமான உழைப்பின் மூலம் கட்டியெழுப்பப்பட்ட எமது வெளிநாட்டு ஒதுக்குகளிலிருந்து பல பில்லியன் டாலர்களை இழக்க நேண்டியது. இக்கால பகுதியில் ஏனைய வளர்ந்து வரும் சந்தைகளின் நாணயங்கள் மதிப்பேற்றமடைந்த அதே வேளை எமது நாணயத்தின் பெறுமதியானது வரலாற்றில் மிக குறைந்த மட்டத்திலான வீழ்ச்சியினை பதிவு செய்தது. இலங்கையின் கடன் தரப்படுத்தலானது கீழ்மட்டத்திற்கு தள்ளப்பட்டதன் விளைவாக எமது வெளிநாட்டு கடன் பெருகை செலவினம் இரட்டை இலக்க மட்டத்திற்கு அதிகரித்துள்ளது. 2019 வெளிநாட்டு படுகடன் மீள்கொடுப்பானமாக 5.9 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டொலரினை மீள் நிதி அளிக்க வேண்டியிருப்பதனால் மிகவும் சாதகமற்ற தன்மை உருவாகியுள்ளது. இலங்கை சிறந்த பிரயாணம் செய்யக்கூடிய இடமாக லோன்லி பிளானட் சஞ்சிகையினால் தரப்படுத்தப்பட்டதன் பின்னரும் கூட அப்போது காணப்பட்ட அரசியல் நிலைமையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்நிலைமையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு 2018 புதிய பிரச்சார நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டன. 2018 டிசம்பர் 17 நாம் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தோம். எமது வெளிநாட்டுத்துறை காரணிகளுக்கு ஏற்பட்ட சேதத்தினை நாம் தற்பொழுது சீர்படுத்தியுள்ளதுடன் சந்தைகள் கடந்த 2 மாதங்களில் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் மீள் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. இன்று எமது வெளிநாட்டு கடன் பெருகை செலவினமானது 200 அடிப்படை புள்ளிகளுக்கு மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளது. எமது பொருளாதாரத்தினை நோக்கி வெளிநாட்டு மூலதனமானது நகர்ந்துள்ள அதேவேளை சனவரியிலிருந்து அரசாங்க பிணையங்கள் மீது ரூபா 3400 மில்லியன் வெளிநாட்டு நிதியானது உட்பாய்ச்சப்பட்டுள்ளதுடன் இன்று வரை ரூபாவானது 1.5% மதிப்பேற்றம் அடைந்துள்ளது. அதாவது 1.5% மதிப்பேற்றம் அடைந்துள்ளது. எனவே அரசியல் சதியினால் ஏற்பட்ட பல்வேறுபட்ட பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதுடன் பொருளாதாரம் மீண்டும் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பதற்கு நாம் மேற்கொண்டுள்ள பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான வாய்ப்பினை தற்பொழுது நாம் மீண்டும் பெற்றுள்ளோம். அரசிறை முகாமத்துவம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகின்றது. 5 தசாப்தங்களில் முதல் முறையாக 2017 ஆரம்ப மிகையினை நாம் அடைந்துள்ளதோடு இது 1950 பின்னர் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.6% 2015 காணப்பட்ட மறைப்பெறுமதி கொண்ட 2.9% ஒப்படுகையில் 2018 இது பாரியதொரு முன்னேற்றமாக அமைகின்றது. பிரதான உலக நுகர்வு பொருட்களின் விலைகள் அதிகரித்த போதிலும் பணவீக்கமானது கட்டுப்பாட்டுக்குள் முகாமை செய்யப்பட்டுள்ளது. இது 104% 2017 இன்றுமில்லாத சிறந்த ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டினை நாம் அடைந்துள்ளதுடன் 2018 அதற்கான உத்வேகம் அதிகரித்துள்ளது. இந்நிலைமை பொருளாதாரத்தினை பாரிய வெளிநாட்டு உட்பாய்ச்சலினை நோக்கி மீள் ஒருமுகப்படுத்துகின்ற எமது அரசாங்கத்தின் நோக்கத்துடன் இணைந்ததாக காணப்படுகின்றது. இந்த வெற்றியை எங்களால் அடையக்கூடியதாக இருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2015 நாம் இச்சந்தர்ப்பத்திலும் வெடிச்சு சிதறக்கூடிய குண்டை போன்ற பொருளாதாரம் ஒன்றினையே அனந்தரமாக பெற்றோம். அது உண்மையிலேயே ஒரு காலக்குன்று என கூறலாம். 2015 இருந்தது, முந்தைய அரசாங்க காலகட்டத்திலிருந்து. அவ்வாறு இருந்த போனதும் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையினையும் மீள் சமநிலையையும் நாங்கள் வெற்றிகரமாக அடைந்துள்ளோம். முன்னே அரசாங்கமானது படுகணனை மீளச் செலுத்துவதற்கான எவ்விதமான நியாயமான திட்டமும் இல்லாது செலவு மிக்க வெளிநாட்டு படுகடன்கள் மூலம் வீண் விரயமிக்க செலவினங்களை செய்து கொண்டிருந்தது. 2014 வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% வீழ்ச்சியடைந்திருந்ததுடன் ஏற்றுமதியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 14% சரிவடைந்து காணப்பட்டது. இது 2 தசாப்த காலத்தில் ஏற்பட்ட பின்னடைவாகும். விசிடமாக 2000 வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15% காணப்பட்டதுடன் ஏற்றுமதிகள் 30% இருந்தது. இது பொருளாதாரமானது ஸ்திரமற்ற நிலையை அடைந்து சிதைவடைந்தது என்பதை காண்பிக்கின்றது. இது பொருளாதார திரிபு நிலையை காட்டுகின்றது.
அரசாங்கம் தனியார் துறை முயற்சிகளின் வழிகாட்டல், திறந்த தொழில் முயற்சிகள் ஆகியவற்றின் பாதையில் செல்வதற்கு முனைகின்றது. எவ்வாறாயினும் நியாயமான சந்தையே இலங்கையின் வர்த்தக மற்றும் வாணிபத்தின் உயிரோட்டமாகும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார தொழில் முயற்சிகள் மற்றும் சர்வதேச மட்டத்தில் போட்டியிடக்கூடிய இலங்கை கம்பெனிகளின் வளர்ச்சிக்காக தனது புத்தி கூர்மையினை பயன்படுத்தும் உண்மையான தொழில் முயற்சியாளரையே தனியார் தொழில் முயற்சி என நான் நம்புகின்றேன். இதற்கு மாற்றமாக தனியார் துறையில் இன்னும் ஒரு பகுதியினர் காணப்படுகின்றனர். அவர்கள் போட்டித்தன்மை மற்றும் நியாயமான சந்தைகளுக்கு உடன்பாடற்ற ஊழல்களை ஊக்குவிக்கின்ற முன்னைய அரசாங்கத்துடன் தொடர்பு வைத்து தம்மை வளர்த்துக் கொண்டவர்கள் அவர்கள். இவர்கள் 20 மில்லியன் மக்களின் மீது செலவினத்தின் சுமையினை ஏற்படுத்தி மக்களின் வரி தீர்வைகளின் மூலம் தம்மை வளர்த்துக் கொண்டவர்களாவர். மேலும் இன்று வரை நாம் செலுத்தி வருகின்ற அதிகரித்த செலவினங்களை ஏற்படுத்திய பெருமளவு அரசாங்க ஒப்பந்தங்களின் மூலம் நன்மை அடைந்தவர்களாவர். இவர்களில் சில சுயநலவாதிகள் தமது கம்பெனிகள் மற்றும் தனிப்பட்ட கணக்குகளுக்கு அதிகளவான செல்வத்தினை இறைக்கின்ற சர்வாதிகாரத்தினை நோக்கி செல்வதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இக்குழுவினர் தனியார் துறையில் சிறியதொரு பகுதியாயினும் அதிகாரமும் செல்வாக்கும் மிக்கவர்களாவர். பொருளாதார வளர்ச்சியின் இயந்திரமாக நாம் காண வேண்டிய தனியார் துறை இதுவல்ல. ஆனால் இவை கடந்த கால ஆட்சியாளர் விட்டுச் சென்ற எச்சங்களாகும். நாம் தனியார் தொழில் முயற்சிகளை அடிப்படை விதிகளை பின்பற்றுகின்ற சிறந்த சந்தை தொழிற்படுத்தலில் வெற்றியடையக்கூடிய புதிய நிறுவனங்களை உருவாக்குகின்றோம். எமது நாட்டின் அபிவிருத்தி மற்றும் நவீன மயப்படுத்தலினை தொடர்ந்து பின்னடையச் செய்கின்ற பாதுகாப்பு சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு தனியார் துறையொன்று இலங்கைக்கு தேவை. பொருளாதார தாராளமயமாக்கல், பாதுகாப்பு வலையமைப்புக்கான ஆதரவளிப்பு மற்றும் சந்தை நெருக்கடிகளை நீக்குவதற்கான அரச தலையீடு மற்றும் சமூக நீதியினை உறுதிப்படுத்தல் என்பவற்றினை கடந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நான் சமர்ப்பித்தேன். இந்த வேலை சட்டகத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக அதன் பிரதான காணிகளை வலுப்படுத்துவோம்.
தாராள பொருளாதாரத்தை நோக்கிய எமது தீர்மானங்கள் என்றுமில்லாதவாறு விரைவானதாகும். இதன் முடிவாக துணை தீர்வுகளை ஒழிப்பதுடன் வர்த்தக தடைகளை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதேவேளையில் போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதில் நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு மிகைப்பொருள் திணிப்பெதிர்ப்பு ஆன்டி டம்பிங் சட்டவாக்கத்திற்கான ஏற்பாடுகள் மற்றும் வர்த்தக மறுசீரமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தினை உருவாக்கலுடன் பாதுகாப்பான ஏற்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். சமூக உட்கட்டமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு வலையமைப்பில் நாம் மேலும் முதலீடு செய்ய உள்ளோம். கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி வழங்கும் அதே வேளையில் அவற்றின் தரம் தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்படும். உபாய ரீதியாகவும் வினைத்திறனிலும் வீழ்ச்சி போக்கினை கொண்டுள்ள எமது சமூக பாதுகாப்பு வலையமைப்பினை மீளெழுச்சி பெறச் செய்வதற்கான நேரம் இதுவாகும். எமது கவனமானது பயனாளிகளை படிப்படியாக தன்னிறைவு பெற்ற வலுவூட்டப்பட்ட பிரசைகளாக மாற்றுவதனை நோக்கி செலுத்தப்பட வேண்டியுள்ளது. எமது பிரஜைகளை வலுவூட்டுவது எமது அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். இது அரசியல் வலுவூட்டல், சமூக வலுவூட்டல் மற்றும் பொருளாதார வலுவூட்டல் என்பவற்றின் ஊடாக இந்த நோக்கங்களை அடைய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பயனுகரிகளை முறையாக இனம் காண்கின்ற பழம்பொருந்திய சமூக வலுவூட்டல் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை கொண்ட வறிய மற்றும் வடுபட்ட மக்களை பாதுகாத்து கட்டி வளர்க்க நாங்கள் கவனத்தை செலுத்துகின்றோம். இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா மக்களை வலுவூட்டல், ஏழைகளுக்கு பாதுகாப்பு என்ற துணைப்பொருளில் தான் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். இதன் மூலமாக செல்வந்தர்களை மாற்றப்பட்ட, அதாவது தரமான குணாதிசயங்களை கொண்ட மக்கள் கட்டி வளர்க்கப்படுவார்கள் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். துரித கிராம அபிவிருத்தியை நோக்கிய கம்பெரளிய கம்பெரளிய திட்டம் 2018 ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோடு அதனூடாக உட்கண்டப்பில் தோன்றியிருந்த இந்த இடைவெளியை நிரப்ப நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்நிகழ்ச்சி திட்டமானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது. உங்களுக்கு தெரியும், கம்பெரளிய இந்த புத்தகத்தை கிடைத்த பின்னர் இதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணம் அதன் இந்த நூலிலே வலது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் நாங்கள் 48,000 மில்லியனை இதற்காக ஒதுக்கி இந்த வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். 52 நாள் சதியினால் பாதிக்கப்பட்டவற்றில் முதன்மையாக அமைந்தது இந்த நிகழ்ச்சி திட்டமாகும். நான் கவலைப்படுகின்றேன், எங்களுடைய அந்த நிதியமைச்சர் முதலில் இந்த கம்பெரளியவை நிறுத்துவதற்கு ஒரு அமைச்சரவை பத்திரத்தை கொண்டு வந்தார். ஆனால் நாங்கள் மீண்டும் சட்டமுறையான அரசாங்கமாக மாறியதன் பின்னர் முதல் தடவையாக நாங்கள் இதனை மீண்டும் ஆரம்பிக்கின்ற அமைச்சரவை பத்திரத்தை தான் கொண்டு வந்தோம். சட்டமுறையற்ற அமைச்சரவை அவர்களுடைய முதலாவது கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நிறுத்தியது. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் தனித்துவமான கருத்திட்டத்தை இவ்வருடத்தின் சனவரி மாதத்தில் மீண்டும் ஆரம்பித்தது. ஒரு தேர்தல் தொகுதிக்காக 2019 ஒதுக்கீடு செய்கின்ற நிதி ஏற்பாடு 200 மில்லியன் ரூபாயிலிருந்து 300 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் விடயப்பரப்பினை விரிவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்காக நான் ஏற்கனவே கூறியதை போல 48 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே மேலும் புதிய விடயப்பரப்புகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. வழிபாட்டு தலங்களை அபிவிருத்தி செய்வது ற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோலவே இந்த எல்லா விடைத்துறைகள் தொடர்பான மேலதிக விவரங்களை குறிப்பு 3-10 என்கின்ற பின்னிணைப்பில் நீங்கள் காணலாம். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக நாங்கள் இளைஞர்களை மையமாக கொண்டு இந்த தொழில் முயற்சியாண்மையுடைய சமூகம் ஒன்றினை உருவாக்கும் நோக்கில் வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கருத்திட்டங்களின் அடிப்படையில் சலுகை வட்டி வீதத்தில் கடன்களை பெற்றுக் கொடுக்க என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்தினை நாடு முழுவதிலும் ஆரம்பிக்கத்தக்கதாக 2018 ஜனவரியில் நாங்கள் அறிமுகம் செய்தோம். இந்த செயற்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் மிகவும் முனைப்பான வகையில் இதனை முன்னேற்றுவதற்காக நாடளாவிய ரீதியில் விழிப்புணர்வு மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகளினூடாக ஊக்குவிக்கப்படும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்பட நாங்கள் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த சில மாதங்களில் மாத்திரம் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திலிருந்து 30,000-க்கும் மேற்பட்ட தொழில் முயற்சியாளர்கள் பயன்பெற்றுள்ளதுடன் இதற்காக 60,000 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே செலவிடப்பட்டுள்ளது. 60 பில்லியன் இந்த கடன் திட்டங்கள் அனைத்தினதும் முழுமையான விவரங்கள் அடங்கிய பட்டியல் விளக்க குறிப்பு 3A என்ற பகுதியாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே அதன் புதிய கடன் திட்டங்கள் பற்றியும் நான் பின்பு கூறுவேன். இவ்வாறாயினும் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கடன்களுக்கான வட்டியின் குறிப்பிடத்தக்க பகுதியினை அரசாங்கம் பொறுப்பேற்கின்ற போதிலும் சிறிய தொழில் முயற்சியாளர்கள் வங்கிகளால் கோரப்படுகின்ற பிணைகளை வழங்குவதில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த வகையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு உத்தரவாதங்களை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை மத்திய வங்கியின் கீழ் நிதியம் ஒன்றினை தாவிப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். அதற்கு அவசியமான நிதி ஏற்பாடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காக 500 மில்லியன் ரூபாவை நாங்கள் முதலில் ஒதுக்கீடு செய்கின்றோம். அதே போலவே இந்த தொழில் முயற்சியாளர்களை தைரியம் இழக்க செய்யக்கூடிய வகையில் செயலாற்றுகின்ற வங்கி உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் கண்டிருக்கின்றோம். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் வங்கிகளுக்கு சென்றால் கட்சி பேதம் இல்லை, மாத்திரை மொட்டு தலைவர் கடன் பெற்றுள்ளார், ஆனால் ஒரு சில இடங்களில் தைரியம் இழக்க செய்விக்கக்கூடியவர்கள் இவர்கள் பேசுகின்றார்கள். எனவே நாங்கள் அதற்காக விசேட ஒரு துரித தொலைபேசி அழைப்பு ஹாட்லைன் ஒன்றை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். எனவே இவருக்காவது இது தொடர்பாக ஏதாவது பிரச்சினை இருக்கும் என்றால் தயவு செய்து 1925 என்ற தொலைபேசி அழைப்பு நிலையத்தினை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா தகவல்களும் எங்களுக்கு கிடைக்கும். நிதி செலவுகளை நிவர்த்தி செய்வதற்கு மேலதிகமாக என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டம் உற்பத்தி அபிவிருத்தி மற்றும் வியாபார முகாமைத்துவத்தில் சந்தைகளுடனும் தொழில் முயற்சிகளையும் சிறிய வியாபாரங்களையும் இணைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கும். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் வாடிக்கையாளர்களுக்கு குறித்த துறைகளில் ஆற்றலினை விருத்தி செய்து கொள்வதற்காக பாரிய தனியார் துறை கம்பெனிகளுடனும் கைத்தொழில் பயிற்சி நிர்வாகம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவராண்மை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, இடிபி போன்ற அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். புதிய தொழில் முயற்சியை ஆரம்பிப்பதற்காகவும் சிறிய தொழில் முயற்சிகளை அபிவிருத்தி செய்வதற்குமான பாரிய ஒரு சூழலினை என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டம் உருவாக்கும். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் சிறிய தொழில் முயற்சிகளின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பதற்கான மேலதிக நடவடிக்கையாக அரசாங்கத்தின் பிறகுகளை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு வழங்க வேண்டியது அவசியமாகும். அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்கள் கொள்வனவு பெறுமதியில் ஆக குறைந்தது 10% இலங்கை சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு வழங்குவதற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என நான் முன்மொழிகின்றேன். இதற்கு மேலதிகமாக சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கான ஊக்குவிப்பாக ட்ரக் ரக வாகனங்களுக்கான உற்பத்தி தீர்வை குறைக்கப்படுவதோடு வாகன பெறுமதியில் பெற்றுக் கொடுக்கப்படும் கடனுக்கான வீதம் அதிகரிக்கப்படும். எனவே சிறிய ட்ரக் வண்டிகளுக்கான உற்பத்தி வரி குறைக்கப்படும். வாழ்வாதார அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பினூடாக வளர்ச்சி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, விவசாயம், கடற்றொழில் மற்றும் பெருந்தோட்டத்துறையின் செயலாற்றுகையானது நவீன தொழில்நுட்ப உள்ளீடுகள் மற்றும் முறைமை மாற்றத்தினூடாக அவற்றினது உற்பத்தி திறனை அதிகரித்துள்ளதுடன் இது உயர் விளைச்சல் மற்றும் தரமான உற்பத்திக்கு வழிகோலியது. விவசாயத்துறை நவீனமயப்படுத்தல் கருத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது தாபிக்கப்பட்டுள்ள விவசாய தொழில்நுட்ப செயல்முறை பூங்காக்களின் வெற்றியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப உள்ளீடு மற்றும் உயர் பெறுமதிமிக்க பயிர்களின் அபிவிருத்திக்கான விவசாய வியாபார பெறுமதி சங்கிலிகளுடன் வெளிவு செயின் விவசாயிகளை இணைப்பதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். இந்நிகழ்ச்சி திட்டமானது அம்பாந்தோட்டை, குருநாகல், பூத்தளம், இரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். இதற்காக நாங்கள் 250 மில்லியன் ரூபாவை முதற்சுற்றுக்காக ஒதுக்கியிருக்கின்றோம். விவசாயத்துறையில் காணப்படும் பிரதான தேவையாக அறுவடையின் பின்னரான இழப்புகளை குறைப்பதற்கு அவசியமான சிறந்த களஞ்சியப்படுத்தல் மற்றும் களஞ்சிச்சாலை வசதிகள் காணப்படுகின்றன. தம்புள்ளையில் அமைக்கப்பட்டிருக்கும் அவ்வாறான களஞ்சிய சாலையின் நிர்மாண பணிகள் முடிவடைந்த பின்னர் அரசாங்கம் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சீதோஷ்ண நிலை கட்டுப்பாட்டு வசதியினை கொண்ட களஞ்சிய சாலைகளை கட்டுநாயக்க எம்பிலிப்பட்டிய யாழ்ப்பாணம் மற்றும் கெப்பட்டிப்போலா ஆகிய இடங்களில் நிறுவ உள்ளது. இதற்காக தனிப்பட்ட தொழில் முயற்சியாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வசதிகளை வழங்குவதற்கான அடிப்படை செலவுகளை நீக்குவதன் மூலமாக தனியார் துறை முதலீட்டுக்கு ஊக்குவிப்பு வழங்கப்படும். திரிசவிய கடன் திட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதோ கோடி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் விநியோக வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்கு வசதி அளிக்கப்படும். அத்துடன் சிறிய அளவிலான கால்நடை தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொடர்பான சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இந்த உதவிகள் விரிவுபடுத்தப்படும். அந்த விவரங்கள் குறிப்பு மூன்றில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பெறுமதி சேர்க்கப்பட்ட இறப்பர் அடிப்படை வாகன டயர் உற்பத்தி போன்ற கைத்தொழில்களில் செயற்கை ரப்பர் தட்டுப்பாடு ஒரு முக்கிய பிரச்சினையாக காணப்படுகின்றது. இதனால் ரப்பர் மீள்நடுகை மற்றும் புதிய ரப்பர் மர கன்றுகளை நடுதல் என்பவற்றுக்காக நாம் நிதியுதவினை இரட்டிப்பாக்கியுள்ளோம். இதற்காக 800 மில்லியன் ரூபாவை ஏற்கனவே ஒதுக்கியுள்ளோம். தற்போது உள்ளூர் வாகன டயர் தயாரிப்பாளர்களின் உற்பத்திகளை தரப்படுத்தல் மற்றும் பரிசோதனை செய்வதற்கு நாட்டில் உரிய வசதிகள் காணப்படுவதில்லை. ஆகவே நவீன வசதிகளை கொண்ட ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தனியார் துறையின் பங்களிப்புடன் உருவாக்கும். இதற்காக 500 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். தெங்கு பொருள் உற்பத்தி கைத்தொழில் பெறுமதி சேர்க்கைக்கு பெருமளவிலான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. எவ்வாறாயினும் நாட்டில் இத்தொழில்துறையின் ஒழுங்குபடுத்தல் வேலைச் சட்டகமானது இத்துறையில் தொழில் முயற்சியாளர்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தடையாக உள்ளது. இதன் காரணமாக தற்போது நடைமுறையில் உள்ள உலர்த்திய தேங்காய் துருவல், பதப்படுத்தல் முறைமை, தேங்காய் நொறுக்கிகள், சிரட்டை கறி என்பவற்றுக்கான பதப்படுத்தல் முறைமைகளுக்கான அனுமதி பத்திர செயல்முறையை இலகுப்படுத்தக்கூடிய வகையில் தற்போதுள்ள நடைமுறைகள் மீளாய்வுக்குட்படுத்தப்படும். களிமண், மூலப்பொருள் அகழ்வு மற்றும் இடத்துக்கிடம் எடுத்துச் செல்லல் போன்ற செயற்பாடுகளின் போது மட்பாண்ட கைத்தொழிலும் மேற்பொந்த பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றது. ஆகவே தேவையான சூழல் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துகின்ற அதேவேளையில் தற்போதுள்ள ஒழுங்குமுறைகள் மீளாய்வு செய்யப்பட்டு இந்த தொழில்துறை மேம்படுத்தப்படும். உலக சிறப்புமிக்க இலங்கை கருவா உற்பத்தி பல்வேறுபட்ட பிரச்சினைகளை முகங்கொடுக்க வேண்டியுள்ளது. இவ்வாறாயினும் உலக சந்தையில் அதன் ஒப்பீட்டு அனுகூலத்தினை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ஆகவே அனைத்து கருவா ஏற்றுமதியாளர்களும் ஏற்றுமதியின் போது தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனை சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதிலும் பரிசோதனையின் போது தேர்ச்சி பெறாத ஏற்றுமதியாளர்கள் 12 மாதங்களுக்குள் தமது செயற்பாடுகளை சீர்செய்து கொள்வதற்கு தேவையான உதவிகள் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினால் அமல்படுத்தப்படும். ஏற்றுமதி சந்தை நுழைவு திட்டத்தின் ஒரு பகுதியாக வசதியளிக்கப்படுபவர் பலப்பிட்டிய கொஸ்கொடையில் அமைந்துள்ள கருவா பயிற்சி நிலையம் கருவாப்பட்டை உரிப்பவர்களின் தட்டுப்பாட்டினை நீக்கும் வகையில் அதன் முழுமையான கொள்திறனுடன் இயக்கப்படுவதற்காக நாங்கள் 75 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கின்றோம். இலங்கையின் கருவா அதன் உற்பத்திகளின் தனித்தன்மையினை பேணும் வகையில் நாட்டின் உற்பத்தி அடையாளத்தினை பாதுகாத்தல் என்ற கொள்கைக்கிணங்க புவியியல் தனித்தன்மை அடையாளத்தினை பெற்றுக் கொள்வதற்காக 50 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம்.
சிறந்த முகாமைத்துவத்தினை உறுதி செய்யும் முகமாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட தொழில்துறை என்பவற்றுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக நடைமுறைப்படுத்தப்படும் முருகனகந்த கழுகங்கு பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் எதிர்வரும் 2020 ஆண்டில் நிறைவுபடுத்தப்படும். வயம்ப கால்வாய், மினிப்பே மற்றும் வடமத்திய மாகாண கால்வாய்கள் என்பன மூலம் முருகனகந்த நீர்க்கத்திலிருந்து நீர் பற்றாக்குறையுள்ள நீர் பிரதேசங்களுக்கு நீரை கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும். இதன் மூலம் சிறுபோக மற்றும் பெரும்போக நிச்சயத்தை உறுதிப்படுத்தப்படும். இச்செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் முகமாக நாம் ஏற்கனவே ரூபாய் 12,000 மில்லியனை ஒதுக்கீடு செய்துள்ளோம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக தேயிலை சபையுடனான கலந்துரையாடல் மூலம், இது உண்மையிலேயே அண்மை காலத்தில் ஏற்பட்டதான ஒரு பிரச்சினை, தொழிற்சங்க தலைவர்கள் குறிப்பாக பண்ணை திகாம்பரம் போன்றவர்கள் நேற்று இரவும் என்னுடன் கலந்துரையாடினார்கள். ஆகவே தேயிலை சபையுடன் கலந்துரையாடி உடனடி தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம். அதேபோல நங்மமு லங்கா எனும் துணிப்பொருளில் நுண் மற்றும் சிறு கைத்தொழில் அபிவிருத்தி செயல் திட்டத்தினை நான் முன்மொழிகின்றேன். அதற்கு ரூபாய் 2,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். தத்ருவாயா செயற்திட்டம், மாணிக்க கங்கை நீர்த்தேக்க திட்டம் மற்றும் முரான நீர்த்தேக்க திட்டம் என்பன உள்ளடங்கலாக 7 பிரதான கருத்திட்டங்களின் கால்வாய்கள் மற்றும் அணைக்கட்ட நிர்மாணப் பணிகளை பூர்ணப்படுத்துவதற்காக 2019 மேலும் ரூபாய் 2,410 மில்லியனை இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட விரும்புகின்றேன். இவற்றின் மூலம் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சுமார் 21,000 குடும்பங்கள் நேரடி பயனை பெற்றுக் கொள்வார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையின் மீன்பிடி உற்பத்திக்கான அதன் சந்தையை திறந்துள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான மொத்த கடல் உணவு ஏற்றுமதிகளானது 14% அதிகரித்தது. உண்மையிலே எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அபாரமான தடை இருந்தது. கௌரவ பிரதமர் அவர்கள் மற்றும் வெளிநாட்டாளர்கள் அமைச்சர் இதை பற்றி கலந்துரையாடி இந்த கடற்றொழித்துறைக்கு ஒரு புதிய ஒரு யுகத்தை அவர்கள் பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதனுடைய பெறுமதி 290 மில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர் வரை உயர்வடைந்திருக்கின்றது. அதேவேளை வேண்டப்படும் தரத்தினை பேண முடியாமையானது தொடர்ந்தும் நிரம்பலுக்கான தடையாக காணப்படுகின்றது. நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் துறைமுக புனர்நிர்மாண வேலை திட்டம், நங்கூர தளம் மற்றும் இறங்கு தளங்கள் ஆகிய வேலை திட்டங்களை நிறைவு செய்வதற்காக ரூபாய் 1,300 மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருத்தித்துறை மற்றும் பேசாலை ஆகிய 2 புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பிப்பதற்கும் மண்ணைத்தீவில் நங்கூர தளத்தினை அமைப்பதற்குமான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நீண்ட வரிசை படகுகள் மற்றும் பல்தின படகுகளின் களஞ்சிய வசதிகள் மற்றும் பாதுகாப்பு நியமங்களை மேம்படுத்துவதற்கான உதவிகள் வழங்கப்படவிருக்கின்றன. இதற்காக என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ரன் அஸ்வன்ன சகாய கடன் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 50% செலவினை ஏற்றுக்கொள்கின்றது. இதற்கு மேலதிகமாக குளிரூடப்பட்ட கடல் நீரை பேணுவதற்கான பொறியினை கொள்வனவு செய்தல் மற்றும் பொருத்துதல் மற்றும் அதிகுளிரூட்டப்பட்ட கடல் நீர் முறைமையை பொருத்துவதன் ஊடாக பிடிக்கப்படும் மீன்களின் தரத்தினை பேணுதல், கப்பல் கண்காணிப்பு முறைமை, படகிலுள்ளவர்களை கண்டுபிடிப்பதற்கான நுண்ணிய தேடுதல் கருவிகள் போன்ற பாதுகாப்பு கருவிகளை பெற்றுக் கொள்வதற்கு மிகுதி 50% நிதியினை இத்திட்டத்தின் கீழ் பெற்றுக் கொள்ள முடியும். சமூக பராமரிப்பு முன்னெடுப்புகள், நாம் ஆரம்ப பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக பால் வழங்குவதன் மூலம் அவர்களின் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவோம். இச்செயற்றிட்டம் இலங்கை முழுவதும் உள்ள கிராமிய பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்படும். அனைவருடைய உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக சமூகத்தில் இடர்வரு நிலையில் இருக்கின்றதான மற்றும் ஓரம் கட்டப்பட்டுள்ளவர்களின் உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இவை முக்கியமானதென நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம். அதற்கேற்ப பொருளாதார சுதந்திரம் மற்றும் மக்களை வலுவூட்டுவதை தடுக்குகின்றதான சமநிலையற்ற நிலைமைகளை நாங்கள் நீக்க வேண்டும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது நாடு நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்ற அந்தஸ்தினை அடைந்திருக்கும் நிலையில் அதிநவீன அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் பல மில்லியன்களை முதலீடு செய்து கொண்டிருக்கும் அதேவேளை எமது நாட்டில் சுமார் 260,000 வீடுகள் அடிப்படை துப்புரவேற்பாடுகளற்ற நிலையில் காணப்படுகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் எடுத்துக் கொள்வோமாயின் எமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்றால் பாரிய அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸில் இல்லாததை போல பெருந்தெருக்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு மணித்தியாளது ஐந்து ஆறு கார்கள் தான் அந்த வீதிகள் செல்லும். காரணம் சீனாவில் உதவி அமைக்கப்பட்டதான பெரிய மாளிகை, அழகான மாளிகள் இருக்கின்றன, விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அம்மாதோட்டை மாவட்டத்தில் 100,000 மேற்பட்டவர்கள் மலசல கூடம் இல்லாத நிலைமையில் இருக்கின்றார்கள். இதற்காக நாங்கள் அபிவிருத்தி என்று கூறுகின்றோம். ஒட்டுமொத்த நாட்டில் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களுக்கு அந்த மலசல கூட வசதிகள் கூட இல்லை. ஆகவேதான் மாவட்ட ரீதியில் இதை பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மொன்றாகலே மாவட்டத்தில் உள்ள எமது உறுப்பினர்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த திட்டத்தை. மொன்றாகலில் உங்களுடைய அரசாங்கம் 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தும் மொன்றாகலில் மாத்திரம் 35,000 வீடுகள் மலசல கூடம் இல்லாத வீடுகள் இருக்கின்றன, வெட்கமாக இருக்கின்றது. இதுதான் நீங்கள் செய்த அபிவிருத்தி என்று நான் கேட்க விரும்புகின்றேன். சபைகள் ஒழுங்கு, சபைகள் ஒழுங்கு. ஆகவே நாங்கள் ஒரு புறத்திலே பெருந்தெருக்களை நாங்கள் அமைக்கின்றோம், அதிவேக பாதைகளை நாங்கள் அமைக்கின்றோம், கண்டிக்கு நாங்கள் அதிவேக பாதை ஒன்று அமைக்கின்றோம், யாழ்ப்பாணத்துக்கும் அதிவேக பாதை ஒன்றை நாங்கள் அமைக்கவிருக்கின்றோம். ஆனாலும் உங்களுடைய அரசாங்கத்துக்கும் எமது அரசாங்கத்திற்கும் வித்தியாசம் என்னவென்றால், நாங்கள் உயர்மட்டத்தில் இருக்கின்றது அபிவிருத்தியைப் போலவே கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம், அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களை நாங்கள் பாதுகாக்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் தோற்றுகின்றோம். ஆகவே சபாநாயகர் அவர்களே, நான் முன்மொழிகின்றேன், இந்த வருடத்திற்குள் அதை இந்த வருடம் நிறைவடைகின்ற பொழுது இலங்கையில் எந்த ஒரு இடத்திலும் மலசல கூடம் இல்லாத வீடுகள் இருக்கக்கூடாது என்பதுதான் எமது தேவை. அதற்கு 4 பில்லியன்களை நான் ஒதுக்குகின்றேன். 4 பில்லியன்களை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். அதே போல பஸ் தரிப்பு நிலையங்கள் இருக்கின்றன, புகையிரத நிலையங்கள் இருக்கின்றன. இப்போ பேருந்துகளில் பயணம் செல்வதற்கு அல்லது புகையிரதில் பயணம் செல்வதற்கு ஒரு மலசல கூடத்துக்கு செல்வதற்கு முடியாது. அங்கு சென்று பார்த்தால் பெரும் ஒரு நரகம் தான் அந்த மலசல கூடங்கள். ஆகவே மலசல கூடங்கள் நாங்கள் வழங்க வேண்டும். ஆக மலசலம் கூட இல்லாத ஒரு நாடாக இதை நாங்கள் மாற்ற தேவையில்லை. ஆகவே இலங்கையில் அனைத்து பிரதான பேருந்து நிலையங்களிலும் புகையிரத நிலையங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய மலசல கூடங்கள் அமைக்கப்படும். பெண்கள் மற்றும் வலது குறைந்தவர்களுக்கு விசேட கவனம் செலுத்தப்படும். எல்லா இடங்களிலும் மலசல கூடங்களை அமைத்தது தனியார் துறைக்கு நாங்கள் கையளிக்க போகின்றோம். இதை பராமரித்து செல்வதற்காக பதினையாயிரம் குடும்பங்கள் குறுக்கெடுக்கவில்லை, எதிர்க்கட்சி தலைவரின் குறுக்கெடுக்கவில்லை, ஒரு வாங்கி முடிக்க விடப்படவில்லை. உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்கின்றார்கள் தானே, இருக்கின்றார்களா? இல்லை இல்லை, இலங்கை முழுவதும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வீடுகள் இருக்கின்றன, 2,64,000 வீடுகள் அண்டனவாக்க மலசல கூடங்கள் இல்லாமல் வெட்கம் வெட்கம். நாங்கள் பெரிய ஒரு அபிவிருத்தி நாடு என்று மாறுதட்டிக் கொள்ளுகின்றோம். ஆனால் அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது, பராமரிக்க முடியாமல் போயிருக்கின்றது. இவைகளை பராமரிப்பதற்கு தனியார் துறையின் துணையரை துறைக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். வீடுகளில் இருக்கின்ற மலசல கூடங்கள் அல்ல, பேருந்து நிலையங்கள் புறைய நிலையங்கள் இருக்கின்றதான மலசல கூடங்களை பராமரிப்பதற்கு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, பல்கலைக்கழக மாணவர்கள் 50% அல்லது அதுக்கு மேற்பட்டோம் பெண் மாணவிகளாக காணப்படுவது என்று நாம் பெருமைப்படும் அதே வேளையில் தொழிற்படையில் பெண்களின் வீதமானது 130% காணப்படுகின்றது. இது அவர்களை நிதி ரீதியில் தங்கியிருப்போராகவும் வலுவிழந்தவர்களாகவும் மாற்றியிருக்கின்றது. பொருத்தமான சிறுவர் மற்றும் முதியோர் பராமரிப்பு வசதிகள் மற்றும் நெகிழ்ச்சியற்ற தொழில் சட்டங்கள் என்பன பெண்கள் தொழிற்படையில் இருந்து வெளியேறுவதற்கு அல்லது நுழைவதற்கு தடையான பிரதான காரணங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்நிலைமை தவிர்க்கும் முகமாக 250 மேற்பட்டதான தொழிலாளர்கள் கொண்டுள்ள வர்த்தக நிறுவனங்களில் குழந்தை பராமரிப்பு வசதிகளை உருவாக்குவதை ஊக்குவிக்கின்றேன். அதேபோல் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் பாடசாலைக்கு பின்னரான விடுமுறை நிலையங்களை உருவாக்குவதற்கு உதவி வழங்குவதற்கும் நாங்கள் முன்மொழிகின்றோம். அந்த வசதிகளை அடைந்து கொள்வதற்காக என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ரெக்கவரண சலுகை கடன் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் குழந்தை பராமரிப்பு வசதிகளை உருவாக்குவதற்கு தனியார் துறையினருக்கு வசதி அளிக்கப்படும். மகளிர் மற்றும் சிறுவர் குழந்தை பராமரிப்பு நிலையங்களை விடுமுறை தினங்களிலும் மற்றும் லீவு நாட்களிலும் அமைப்பதற்கும் அதுபோன்ற ஏனைய வசதிகளை உருவாக்கும் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக தேவையான வழிகாட்டல்கள் மற்றும் ஒழுங்கு விதிகள் வெளியிடப்படும். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தொழிற்படையில் பெண்களின் வரையறுத்த பங்கு பெற்றலானது பொருளாதார வளர்ச்சிக்கான இடையூறு ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. தனியார் துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு வசதியளிப்பதிலே நாங்கள் ஊக்குவிப்போம். 3 கட்டாய பிரசவ விடுமுறை காலத்துக்கான சம்பளத்தில் 50% நிறுவன வரியினை கழிப்பீடு செய்யும் போது மேலதிகமாக கழித்துக் கொள்வதற்கு இடமளிக்கப்படுவதோடு ஊழியர் ஒருவருக்கு உயர்ந்தபட்சமாக மாதத்திற்கு 20,000 ரூபாயினை கழிப்பதற்கு அனுமதிக்கப்படும். 4 மாதத்திற்கான பிரசவ விடுமுறைக்கு இம்மேலதிக கழிப்பணிவினை 100% நாங்கள் அதிகரிப்போம். இச்சலுகையானது 5 காலத்திற்கு ஏற்புடையதாக அமையவிருக்கின்றது.
நாட்டின் சனத்தொகையில் பெண்கள் 50% மேற்பட்டதாக காணப்படினும் வியாபாரத்துறை உயர்புதவிகளில் அவர்களின் தோற்றமானது மிகவும் வரையறுக்கப்பட்டதாகும். இது பல்வேறுபட்ட சமூக கட்டமைப்பு மற்றும் வியாபார நடைமுறைகளால் உருவாக்கப்பட்டதாகும். அதனால் பெண்ணாளவள் சமூகத்தில் முக்கிய தீர்மானம் எடுக்கும் வகிப்பாகத்திலிருந்து தடுக்கப்படுகின்றாள். ஆகவே பங்குச்சந்தையில் நிரல்படுத்தப்பட்ட கம்பெனிகளின் இயக்குநர் சபைகளில் பெண்களின் அதிகளவான பங்கு பெற்றுதலினை ஊக்குவிப்பதற்காக தொடர்ச்சியான அணுகுமுறை ஒன்றினை முன்மொழிகின்றேன். பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு இம்முன்மொழிவினை செயற்படுத்துவது ஊக்கப்படுத்தப்படும்.
நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெண்களின் முனைப்பு மிக்க ஒத்துழைப்பினை அதிகரிக்க செய்வதற்கு அவர்களுக்கு நெகிழ்ச்சியான வேலை நேரம் மற்றும் பகுதி நேர வேலை, வீட்டிலிருந்து வேலையாற்றுதல் போன்றவற்றுக்கு இடமளிக்கும் வகையில் தொழில் சட்டத்தினை திருத்துவதற்கு இச்சபையின் ஆதரவினை நான் இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டி நிற்கின்றேன். இதன் மூலமாக பல பெண்கள் செயல் முனைப்புடன் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டில் முதியோர் பாதுகாப்பு நிலையங்களின் தரமானது பொருத்தமான ஒழுங்குபடுத்தல் வேலைச் சட்டகம் மற்றும் போதிய அளவிலான சேவை வளங்கள் காணப்படாமையினாலும் வேறுபட்டு காணப்படுகின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். ஆகவே தேசிய முதியோர் செயலகமானது வலுப்படுத்தப்படுவதோடு பொருத்தமான ஒழுங்குபடுத்தல் சட்டகத்தினை உருவாக்குமாறும் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ரெக்கவரண சலுகை கடன் திட்டத்தினூடாக தனியார் துறையினர் முதியோர் பராமரிப்பு வசதிகளில் முதலீடு செய்வதற்கு ஊக்குவிப்பு அளிக்கப்படும். இவ்விடயத்திற்கு தனியார் துறை முன்வர வேண்டும் என்கின்றதான வேண்டுகோளை இச்சந்தர்ப்பத்தில் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்த கொடுப்பனாக ரூபாய் 3,000 வழங்கப்படுகின்றது. இம்மாதாந்த கொடுப்பனவை 5,000 ரூபாவாக அதிகரிப்பதோடு மேலதிகமாக தகுதி பெற்ற குறைந்த வருமானம் பெறும் 72,000 பேரை உள்வாங்குவதற்கும் ரூபாய் 4,320,000,000 ஒதுக்கீடு செய்யப்படவிருக்கின்றது. இவ்வொதுக்கீடு மூலம் காத்திருப்பு பட்டியல் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அனைவரையும் உள்ளடக்கிய தொழில் வாய்ப்பினை ஊக்குவிக்கும் முகமாக குறைந்தபட்சம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு நபருக்கு 50% சம்பளம் மானியமாக பெற்றுக் கொடுக்கப்படும். இது ஆளுநர் ஒருவருக்கு ஆகக்கூடியது 15,000 ரூபாவாக 24 மாதங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். அதேபோன்று தற்போது 21,000 தீராத சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்தம் ரூபாய் 5,000 உதவித்தொகையாக வழங்கப்படுகின்றது. மேலும் 5,000 நோயாளிகளை உள்வாங்கும் வகையில் இத்திட்டமானது விரிவுபடுத்தப்படவிருக்கின்றது. இதன் மூலம் உதவித்தொகைக்காக காத்திருப்போர் பட்டியல் நீக்கப்படுவதோடு இதற்காக 1,840 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. கௌரவமானவர்கள், இதுவும் ஒரு பெரிய பிரச்சினை. எமது சிறைச்சாலைகளானது போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் அன்றி போதைப்பொருள் மாஃபியாக்களினால் பாதிக்கப்பட்ட அப்பாவிகளினால் நிரம்பி வருகின்றன. சனாதிபதி அவர்களும் இந்த போதைப்பொருள் அல்லது இந்த போதை வசினை இல்லாதொழிப்பதற்கு எமது அரசாங்கத்துடன் இணைந்து பெரும் பணியாற்றி வருகின்றார். ஆனால் ஈற்றில் சிறைக்கு செல்பவர்களை நீங்கள் பார்த்தால், இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்கின்ற பேர்வழிகள் அல்ல, சாதாரண இளைஞர் யுவதிகள் தான் சிறைவாசம் அனுபவிக்கின்றார்கள். நான் அண்மையில் டிஐஜி லத்தீஃபருடன் கலந்துரையாடிய பொழுதும் அவர் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த முறைமையின் கீழ் போதை வஸ்தை பயன்படுத்துகின்றதான இளைஞன் சிறைக்கு சென்று வெளிகின்ற பொழுது போதை வைத்து விற்பவனாக மாற்றம் அடைகின்றான் என்று அவர் கூறுகின்றார். உள்ளே செல்லுகின்றான், போதை வசை பாவித்துவிட்டு வெளியில் வருகின்ற பொழுது போதை வசை விற்பனாக மாறுகின்றான். ஆகவே தான் நாங்கள் ஒரு முன்னோடி திட்டமாக திபெட் முறையில் ஒரு 2 பண்ணைகளை திரைசேரையின் மற்றும் சில நிறுவனங்களுடன் இணைந்து, குறிப்பாக இந்த ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களுக்கு இரையாகியுள்ளவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புறம்பாக 2 பண்ணைகளை நாங்கள் நிறுவவிருக்கின்றோம். அதற்கு அம்பேபூச மற்றும் வீரவெளி பிரதேசத்தை நாங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அப்படி இருந்தால் அனுப்பலாம், அனுப்ப வேண்டும். அதே போல மற்றொரு பிரச்சனை தான், சிறைச்சிறையில் இருக்கின்றதான பெண்கள், அந்த பெண்களும் சிறிய அறைகளிலே இருக்கின்றார்கள், பெரும் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள், சாதாரண தவறுகள் செய்தவர்கள் கூட சிறையில் வாடுகின்றார்கள். ஆகவே இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல தொழில் நுணுக்கங்கள் மற்றும் கைப்பணிகள் போன்றவற்றை, கைவினைகள் போன்றவற்றை பழக்குவதற்கு ஒரு முன்னோடி திட்டமாக தொம்பி பிரதேசத்தில் ஒரு கிராமத்தை உருவாக்குவதற்கு ரூபாய் 50 மில்லியனை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம் என்று குறிப்பிட விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2018 ஆண்டு கால பகுதியில் மக்களின் வீட்டு தேவைகளை பெற்றுக் கொடுப்பதில் குறிப்பிடப்படும் படியான ஒரு முன்னேற்றத்தினை நாம் அடைந்திருக்கின்றோம். அது உண்மையிலேயே கணிசமான அளவு என்று சொல்வதை விட அமைச்சர்களுக்கு தெரியும். வரலாற்று ரீதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியினை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். எமது முயற்சியானது விசேடமாக சமூகத்தின் வலுவிழந்தவர்களுக்கான வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதுடன் அனைவரதும் வீட்டு பிரச்சினை தீர்ப்பதற்கு வசதி அளிப்பதுமாக இருக்கின்றது. விசேடமாக குறைந்த வருமானம் பெறும் நகர, கிராமிய, பெருந்தோட்ட தொழிலாளர் மற்றும் வடக்கு கிழக்கு ஆகிய வீடமைப்பு பிரச்சினைகள் ஆகிய பிரதேசங்கள் வீடமைப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்கின்றோம். இதற்கு 24,500 மில்லியன் ஏற்கனவே 2019 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே செங்கல் கிணினால் உருவாக்கப்படுகின்றதான 15,000 வீடுகளில் அமைப்பதற்கு 4,500 மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக மேலும் 5,500 மில்லியன் பெற்றுக் கொடுப்பதற்கும் நான் முன்மொழிகின்றேன். வடக்கிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டதான முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளானது தொடர்ந்தும் அமல்படுத்தப்படுவதுடன் தேவையான வளங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும். தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு வாயிலாக நியாயமான விலையின் கீழ் நடுத்தர வருமானம் பெறுபவர்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாத்வே, ராகமை, யக்களை, குண்டசாலை, பொரலை மற்றும் பன்னிப்பிட்டிய போன்ற இடங்களில் தேசிய வீடமைப்பு அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேலும் சில வீடமைப்பு திட்டங்களை பூரணப்படுத்தப்பட உள்ளதுடன் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவ்வாறனும் விசேடமாக நடுத்தர வருமானம் பெறும், முதற் தடவையாக வீட்டினை கொள்வனவு செய்யும் புதிய இளம் தம்பதிகளுக்கு வீடொன்றினை கொள்வனவு செய்வதற்கு அல்லது தங்களது முதல் வீட்டினை நிர்மாணித்துக் கொள்வதற்கு என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இக்கடன் திட்டத்தின் கீழ் ஹோம் ஸ்வீட் ஹோம் கடன் திட்டமானது ரூபாய் 10 மில்லியன் வரை 6% வட்டியில் 25 வருட காலத்தில் திருப்பி செலுத்துதல் என்ற வகையில் பெற்றுக் கொள்ளலாம். புதிதாக திருமணம் செய்து கொண்ட இளம் தம்பதியினருக்கு தான் இதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே திருமணம் அது புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு இந்த கடன் திட்டத்தின் கீழ் 25 வருடங்களில் மீளச் செலுத்தக்கூடியவாறு இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மகிந்தானந்த எடுத்துக்கொண்டால் பல வீடுகளை வாங்க வேண்டி வரும். ஒரு வீடு வாங்கி அவருக்கு போதாது, எனக்கு தெரியும். ஆகவே இது மிகவும் முக்கியமானது ஒரு கடன் திட்டம். புதிய இளம் தம்பதிகளுக்கு வங்கிகளுக்கு சென்று இந்த கடனை பெற்றுக் கொள்ளலாம். 25 வருடங்களில் தான் மீள செலுத்த வேண்டும். 106 வீத வட்டியினை தான் அவர்கள் செலுத்த வேண்டி இருக்கின்றது. மிகவும் குறைந்த ஒரு வட்டி வீதம். அதே போல இவ்வாறான ஒரு கடன் திட்டத்தினை சிஹின மாளிகா கடன் திட்டம் என்கின்றதான ஒரு திட்டத்தில் நாங்கள் பிரேரிக்க விரும்புகின்றோம். இது கனவு மாளிகை என்றுதான் சொல்லலாம். அதாவது தங்களுடைய பிள்ளைகளை இங்கே கைவிட்டு வெளிநாட்டுக்கு சென்று புலம்பெயர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு பல இன்னலுக்கு முகம் கொடுத்து பணியாற்றி மீண்டும் இலங்கைக்கு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் ஒரே ஒரு கனவு என்னதான் என்னவென்றால் தங்களுக்கென்று ஒரு வீட்டினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படிகத்தில் பதிவு செய்து கொண்ட வெளிநாட்டு சென்று பணியாற்றுகின்ற புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இந்த கனவு மனை அல்லது கனவு இல்லம் என்கின்றதான வீட்டுத் திட்டத்தினை நாங்கள் எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். 10 மில்லியன் ரூபாய் இதற்கு கடன் வழங்கப்படவிருக்கின்றது. 2 வருட சலுகை காலம் இதில் வழங்கப்படுகின்றது. 2 வருட காலத்துக்கு கடனை மீள செலுத்த தேவையில்லை. 15 வருடங்களில் தான் இதை மீள செலுத்த வேண்டும். குறிப்பாக வெளிநாடுகளில் சென்று அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் கைமாறு செய்ய வேண்டும். ஆகவே அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான விடயம் இதுதான். அவருடைய கனவு என்னவென்றால் தங்களுக்கென்று ஒரு சிறிய மாளிகையை தன் மனதில் இருக்கின்றதான ஒரு மாளிகை அமைத்துக் கொள்வதாக இருக்கின்றது.
எமது வெளிநாட்டு தொழிலாளர்கள் வீடன்
ஆண்டு நாங்கள் ஏற்றுமதி சந்தை பிரவேச நிகழ்ச்சி திட்டம் மற்றும் தேசிய ஏற்றுமதி உபாய திட்டம் என்பவற்றின் வெளியீட்டினை அறிவித்தோம். இவ்வருடமும் அவற்றிற்கான ஆதரவுகள் தொடரப்படுவதுடன்
ஏற்றுமதி சந்தை பிரவேச நிகழ்ச்சி திட்டத்திற்கு 400 மில்லியன்களும் தேசிய ஏற்றுமதி உபாய திட்டத்திற்கு ரூபாய் 250 மில்லியன்களும் ஒதுக்கப்படும். தேசிய ஏற்றுமதி உபாயமானது தேசிய தரத்திலான உட்கட்டமைப்பு உபாயத்தினை அமுல்படுத்துவதனையும் உள்ளடக்கியதாகும். இது ஏற்றுமதி உற்பத்தி பொருள் அபிவிருத்தி மற்றும் இறக்குமதி தர பரிசோதனை என்பவற்றிற்கான தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதற்கான அரச தனியார் பங்களிப்பாகும். அரசாங்கமானது பல வர்த்தக உடன்படிக்கைகளின் பலப்பின உபாயத்திற்கு அர்ப்பணித்துள்ளது. இவை பிராந்திய பெருமதி சங்கிலிகளுடன் தொடர்பு பட்டதாகும். சிங்கப்பூருடனான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் வெற்றிகரமான பூரணப்படுத்தலுடன் இதன் செயன்முறையின்போது கற்றுக்கொண்ட பாடங்களானது தற்போது கலந்துரையாடப்பட்டு வரும். இந்திய சீனா மற்றும் தாய்லாந்துடனான சுதந்திரமான வர்த்தக உடன்படிக்கைகளின் கலந்துரையாடலின்போது கவனத்தில் கொள்ளப்படும். ஓர் இந்திய சந்தைக்கான நுழைவு மற்றும் சீன சந்தைக்கான நுழைவிற்கான உபாயம் இச்சந்தைகளில் இலங்கை தொழில் முயற்சியாளர்களின் வெற்றிகரமான வரலாறுகளின் அடிப்படையில் இவ்வாயங்கள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இச்சேற்பாடானது தனியார் துறையின் பங்களிப்புடன் முக்கிய சந்தைகளின் முன்னுரிமை துறைகளுக்கான வர்த்தக இல்லங்கள் உருவாக்கப்படுவதற்கு ஆதரவு அளிக்கப்படும். இவ்வர்த்தக இல்லங்களானது இலங்கை நிறுவனங்கள் அச்சந்தைகளில் விநியோக வலையமைப்புகளை தேடிக்கொள்ளுதல், கொள்வனவாளர் தொடர்புகள் மற்றும் ஏனைய தள உதவிகளை பெற்றுக் கொள்வதில் உதவிகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை செலவினை குறைத்தல் மற்றும் பொருளாதாரத்தில் ஒப்பீட்டு அனுகூலத்தினை மேம்படுத்தும் ஓர் அளவுகோலாக கடந்த வருட வளவு செலவு திட்டத்தில் அனைத்து துணை தீர்வைகளையும் கட்டம் கட்டமாக நீக்குவதற்கு முன்மொழியப்பட்டது. இது 2017 நவம்பர் மாதத்தில் 1200 துணை வரிகளை நீக்குவது நரம்பமாயிற்று. இச்சேற்பாடானது அனைத்து இயல்பு முறை குறியீடுகளும் ஓர் இறக்குமதி செஸ் வரி மூலம் இல்லாதொழிக்கப்படுகின்ற வகையில் 2019 ஆண்டிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கைத்தொழில்கள் இதற்கு இயல்பாகுவதற்கு அவசியமான கால அவகாசத்தினை கொடுக்கும் வகையில் துணை தீர்வு இல்லாதொழித்தலானது 5 வருடங்களுக்கு இடைபெறும். வியாபாரங்கள் மற்றும் முதலீடுகளின் மீதான ஆரம்ப செலவினை குறைக்கும் முகமாக பொறிகள் மற்றும் உபகரணங்கள் மீதான இயைப்பு குறியீடு அத்தியாயம் 84-85 குறிப்பிடப்பட்டவாறு துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி முறை அறவீடுகளை உயர்ந்தபட்சம் 2.5% குறைப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். மேலும் நிர்மாணத்துறை, சுற்றுலா மற்றும் தயாரிப்பு துறைகளின் கிரயத்தினை அதிகரிக்க செய்யும் இடைநிலை பொருட்கள் மீதான செஸ் வரியினை குறைப்பதற்கான நிகழ்ச்சி திட்டத்தினை துரிதப்படுத்துவதற்கும் நான் முன்மொழிகின்றேன். இப்பொருட்கள் மீதான செஸ் வரியானது 3 வருட காலத்தின் போது இல்லாததாக்கப்படும். இச்செயன்முறையின் போது இறக்குமதிகளின் மூலம் பாரிய போட்டித்தன்மையினை ஏற்றுக்கொள்ளும் உள்ளூர் கைத்தொழில்களுக்கு ஆதரவளிப்பது இன்றியமையாததாகும். மிகைப்பொருள் தனிப்பெதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சட்டவாக்கம் இச்சபையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக வர்த்தக சீராக்கள் நிகழ்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது வலுவிழந்த நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்கள் தமது தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் பயிற்சிகள் மீதான செலவுகளை ஈடு செய்வதற்கு நிதியுதவிகளை பெற்றுக் கொடுக்கும். அனைத்து இயல்புநிலை குறியீடுகளிலும் 10% மிகவும் உணர்வுபூர்வமான பொருட்கள் ஆகும். இவை முழுமையான துணை தீர்வு ஒழிப்பிற்கு உட்பட மாட்டாது என்பதை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களினதும் தர நிர்ணயத்தினை உறுதி செய்யும் முகமாக தேசிய தர உட்கட்டமைப்புக்கு தேவையான மேம்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. வர்த்தக சீராக்கள் நிகழ்ச்சி திட்டத்தினை அமல்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் முகமாக உபாய அபிவிருத்தி மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் கீழ் ஓர் வர்த்தக மற்றும் உற்பத்தி திறன் ஆணைக்குழுவினை உருவாக்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். வர்த்தக சீராக்கள் நிகழ்ச்சி திட்டத்தினை 2 வருடங்களை அமல்படுத்துவதற்கு 500 மில்லியன்களை ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். நாங்கள் தொழில் முயற்சி புத்தாக்க நிகழ்ச்சி திட்டத்தினை ஆரம்பிக்க உள்ளோம். இது இலங்கை நிறுவனங்களினால் புதுமையான புதிய பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு மற்றும் கண்டுபிடிப்பதற்கு உதவி அளிக்கும். இத்திட்டமானது 3 வருட காலப்பகுதியில் அமல்படுத்தப்படும். கருப்பொருளுக்கான ஆதாரம், ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் தொழில்நுட்ப உள்வாங்கல் என்பவை மீதான பொறுத்துகை மானியம் பெற்றுக் கொடுக்கப்படும். தொழில் முன்னெடுப்புகளுக்கு ஆதரவளிக்கும் முகமாக கடந்த வரவு செலவு திட்டத்தில் பொறுப்பு வரையறுக்கப்பட்ட பங்குடைமை கட்டமைப்பினை அறிமுகம் செய்வதற்கு முன்மொழியப்பட்டது. இது தொடர்பான ஆரம்ப வரைவு பூரணப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இவ்வருடத்தில் இது சட்டவாக்கமாக அபிவிருத்தி செய்யப்படும். இலங்கையானது மூலதன சந்தையில் வங்கி நிதியீட்டத்திற்கு மேலாக அபிவிருத்தி செய்ய வேண்டியுள்ளது. ஆழமான மற்றும் திரவக்கடன் மூலதன சந்தையின் முதுகெலும்பானது சிறப்பான அரசு பிணையங்கள் சந்தையாகும். நாங்கள் பிரதிகளற்ற ஸ்ரீலங்கா அபிவிருத்தி முறிகள் மற்றும் கூப்பன்களற்ற திரைசேரி முறிகள் ஏறுமாக்களை அறிமுகம் செய்வோம். இது தொடர்பான அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகளுடன் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை மத்திய வங்கியுடன் இணைந்து செயற்படுவோம். 2017 மற்றும் 2018 இலங்கையானது வெளிநாட்டு நேரடி முதலீட்டில் என்றுமில்லாத அளவிலான அடைவினை காட்டியதுடன் நாட்டில் நிலையான முதலீடுகளை மேலும் விரிவுபடுத்துவது அவசியமாகின்றது. ஆகவே மிக பெருமதியான முதலீடுகளை கவர்ந்து கொள்வதற்கு ஊக்குவிப்பு பொதியொன்று முன்மொழிக்கப்படுகின்றது. இது $550 மில்லியன், $100 மில்லியன் மற்றும் $1,000 மில்லியனுக்கு மேலதிகமான முதலீடுகளுக்கு முதலீட்டு பெறுமதியில் 150 விழுக்காடு வரையிலான மூலதன கொடுப்பனவு மற்றும் முதலீடுகள் மீதான முற்பண வரிகள் நீக்கப்படுதல் இவற்றை உள்ளடக்கியதாகும். தனியார் துறையினுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து தனியார் துறையின் சில பொருத்தமான வேண்டுகோள்களை சீர் செய்வதற்கும் அமல்படுத்துவதற்கும் வசதியளிக்கக்கூடிய வகையில் உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முன்மொழிகின்றேன். இவைகள் தொழில்நுட்ப குறிப்பில் விளக்கப்பட்டுள்ளது.
ஏற்றுமதி ஊக்குவிப்பதற்கு வசதியளிக்கக்கூடிய வகையில் பிங்கிரிய மற்றும் வர்த்தக கைத்தொழில் வலயங்களில் வேலைகளுக்கு ஆதரவளிக்கப்படும். கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் கீழ் கங்கிசந்துறை, மாந்தைகளுக்கு, பரந்தன், கொண்டச்சி, கிண்ணியா, சமுத்திரம் மற்றும் திருகோணமலையில் கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப முனைவானது கலையிலிருந்து விஞ்ஞானத்திற்காக உள்ளக பயிற்சி நிகழ்ச்சி திட்டத்திற்கு வசதியளிக்கக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும். இதன் கீழ் 1000 வேலையற்ற கலைத்துறை பட்டதாரிகள், தகவல் தொழில்நுட்ப வியாபார செயலாற்றுகை பொறிமுறை மற்றும் வெளிவாரி அறிவாற்று செயலாற்றுகை நிறுவனங்களில் 1 வருட உள்ளக பயிற்சியை பெற்றுக் கொடுப்பதுடன்
இதற்காக அரசாங்கம் 25,000 ரூபாய் மாதாந்தம் செலுத்தும். இதற்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது.
நாம் முக்கியமாக தகவல் தொழில்நுட்ப சேவைகள் துறையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தமது வேதன செலவிலத்தில் 35% மேலதிக செலவாக கழிப்பதற்கு பெற்றுள்ள தகமையினை நீக்குவோம். நாம்
கடற்படை, சுங்கம், குடிவரவு, தனியான மற்றும் கைத்தொழில் பயிற்சி நிர்வாகம், இலங்கை தளர் நிர்ணய நிர்வாகம் மற்றும் தேசிய நீரியல் வள மூலங்கள், முகவர் போன்ற ஏனைய தேசிய தர உத்தரவாத நிறுவனங்கள் என்பவற்றை உள்ளடக்கியதற்கான ஒருங்கிணைந்த எல்லைக்கட்டுப்பாட்டு பிரிவினை அறிமுகப்படுத்துவோம். சுங்கத்திணைக்களத்தின் கடல் பிரிவினை நிலைப்பதன் மூலம் சட்டவிரோத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் இல்லாதொழிக்கப்படும். அரசாங்கம் புதிய சுங்க சட்ட நகலினை இயற்றும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. இருந்தபோதிலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் சில பிரதான மாற்றங்களான வர்த்தக வசதிகளை மேம்படுத்தல் மூலம் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், முறையீட்டு செயற்பாடுகளை அபிவிருத்தி செய்தல் மற்றும் இடர் முகாமைத்துவம் என்பது தொடர்பான விடயங்களில் திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கு பிரிவேறிக்கின்றேன். ஆலோசனை தொடர்பான விடயத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் இவ்வாறான திருத்தங்களுக்கு பங்குபற்றினர்களின் ஆலோசனை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் உள்ள ஆதரவினை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிதி அமைச்சின் கீழ் ஒரு வருமான உளவு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அது பிதரான வருமானம் சேகரிக்கும் திணைக்களங்களாவன சுங்கம், உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களம் என்பவற்றில் வருமான சேகரிப்பினை விரிவடுத்துதல், சேகரிக்கப்படும் மொத்த வருமானத்தை அதிகரித்தல், பணக்கசிவு மற்றும் வரி ஏய்ப்பினை குறைத்தல் போன்ற வசதிகளை ஏற்படுத்த நோக்கில் அமைக்கப்படவுள்ளது. சுங்கவரி திணைக்களத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார பொறுமுறை செயல் திட்டம் 2019 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது இணங்கப்பட்ட இடர் குறைந்த வியாபாரிகள் மற்றும் அனுமதி முகவர்கள் ஆகியோருக்கு விரைவுபடுத்தப்பட அனுமதியினை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும். அரசாங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலைகளை விதித்துள்ளது. இருந்தபோதிலும் நியாயமான விலை சீரமைப்பு மூலம் தடையின்றி விநியோகம் உறுதிப்படுத்தப்படல் அவசியமானது. இவ்விளைவினை நோக்கி அரசாங்கம் ஒரு பொறிமுறை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் கட்டுப்பாட்டு விலை தொடர்பான மீளாய்வினை மாறி நாணயமாற்று வீதம் மற்றும் ஏனைய மாறிகளை கவனத்திற்கொண்டு காலாண்டிற்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்படும். இரத்தினம் மற்றும் ஆபரண கைத்தொழிலினை மேம்படுத்தும் நோக்கில் பட்டையிட்டப்படாத இரத்தின இறக்குமதியில் பயன்படுத்தப்பட்ட துறைமுகம் மற்றும் விமான நிலைய அறவீடு கற்களை பதிப்பதற்கான உபகரணம் என்பவற்றுக்கு விதிக்கப்பட்ட சுங்கவரி 7.5% 2.5% குறைக்கப்படுகின்றது. குறைந்த கால பகுதியில் அபிவிருத்திக்கு அதிக அளவில் பங்களிப்பு செய்யும் துறையாக சுற்றுலாத்துறை விளங்குகிறது. இத்துறையில் பங்களிக்கப்படும் நிதியினை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு நாணய பொறுகைகளை பெற்றுக் கொள்ளும் சுற்றுலா விடுதிகளின் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் பதிவு செய்யப்படும் போது அறுவிடப்படும் தேச கட்டுமான வரி நீக்கப்படவுள்ளது. ஹோட்டல்களில் கட்டண சட்டைகளை $5 வழங்கப்படும் போது பிரயாண முகவர்கள் அதற்கான கட்டணத்தின் $5 செலுத்துவதனை கட்டாயமாக்குவதற்கு நான் முன்மொழிகிறேன். இது தொடர்பான அறிவுறுத்தல்களை மத்திய வங்கி வெளியிடும். கௌரவ சபையினர்களை முக்கியமாக ஹோட்டல் பதிவுகளை மேற்கொள்வதில் இணையதள தொழில்நுட்ப பயன்பாடு காரணமாக பாரம்பரிய விருந்தோம்பல் தொழில்துறை முறைசாரா துறையின் வளர்ச்சியுடன் பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளதுடன் தொடர்ந்தும் ஒழுங்குபடுத்தப்படாமலும் காணப்படுகின்றது. இதன் காரணமாக நாம் இணையதளம் மூலமான ஒதுக்கீடுகளினால் பெறப்படும் நன்மைகளை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் படிப்படியாக சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினை முறைசார்ந்த சுற்றுலாத்துறையுடன் இணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையினை கருத்தில் கொள்ளல் அவசியம். அதன்படி 2020 ஏப்ரல் 1 தேதியில் 5 அறைகளுக்கு மேலதிகமாக மேற்கொள்ளப்படும் இணைத்தள பதிவுகள், வலைத்தள ஒதுக்கீடுகள் ஹோட்டல் அல்லது வேறு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுமானால் அவை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் பதிவு செய்யப்படுத்துதல் வேண்டும். இதனை இலகுபடுத்துவது வகையில் இப்பதிவு செயல்முறை மேலும் எளிதாக்கப்படும். அதேவேளையில் கைத்தொழில்துறையினை விளையாட்டு சுற்றுலா போன்ற புதிய முன்னெடுப்புகளை பன்முகப்படுத்துகின்ற எமது கொள்கையினை கருத்தில் கொண்டு இலங்கையினை சர்வதேச கோகாட் விளையாட்டு சிறந்த இடமாக முன்னேற்றுவதற்கு இலங்கை சுற்றுலா அதிகார சபையுடன் இணைந்து தனியார் துறையினை ஊக்குவிப்பதற்கு நான் முன்மொழிகிறேன். எனவே இந்த வகையில் காட்பந்தய வாகனங்கள் மற்றும் காட் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் டயர்கள் மீதான செஸ்வரி மற்றும் சுங்க தீர்வையினை நீக்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். நிறுவன வருமான வரியான 14% செலுத்துகின்ற ஏற்றுமதி சுரகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார சேவை கட்டணம் 0.5%-0.25% குறைக்கப்படவுள்ளது. இது ஏற்றுமதிகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா போன்றவற்றுக்கு சிறந்த உந்துதலாக அமையும். ஹோட்டல்களை புனர்நிர்மாணம் செய்வதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக சில தேர்வு செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான செஸ் வரி வீதம் குறைக்கப்படும். மோசமான நிலையில் காணப்படும் மத்திய கலாசார நிதியம் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் ஓய்வு அறைகள், அறிவித்தல் பலகைகள், பாதுகாப்பு சாவடிகள், தகவல் மையங்கள் போன்ற பொது வசதிகளை உருவாக்குவதற்கு தேவையான நிதியுதவிகள் வழங்குவதன் மூலம் அபிவிருத்தி செய்யப்படும். 18 வயதுக்கு குறைந்த மாணவராக தமது அடையாளத்தின் உறுதிப்பட்டதும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு தேசிய பூங்காக்கள் மற்றும் கலாச்சார தலங்கள் என்பவற்றிற்கான நுழைவு கட்டணங்கள் எதிர்வரும் 2010 ஜூன் முதலாம் தேதியிலிருந்து 50% குறைக்கப்படும்.
18 வயதுக்கு குறைந்த சுற்றுலா பயணிகளுக்கும் இவ்வாறான டிக்கெட்டுக்கான கட்டணங்கள் குறைக்கப்படும். அது 150% குறைக்கப்படும்.
உள்ளூர் கட்டுமான நிறுவனங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தும் முகமாக முழுமையான வெளிநாட்டு நிதி முதலீடுகள் தவிர்ந்த ஏனி அரசாங்க கருத்திட்டங்கள் உள்நாட்டு கட்டுமான நிறுவனங்களுடனோ உள்ளூர் ஆலோசனை வழங்கும் நிறுவனங்களுடனோ கூட்டு ஒப்பந்தங்களை செய்து கொள்ளாத சர்வதேச நிறுவனங்களுக்கு அரசாங்க கருத்திட்ட ஒப்பந்தங்கள் வழங்கப்பட மாட்டாது. இது உள்ளூர் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பத்தினை பெற்றுக் கொள்வதற்கு வசதி ஏற்படுத்திக் கொடுக்கும்.
கட்டாயமாக அவர்கள் இங்கே கூட்டு தொழில்நுட்பத்தினை உருவாக்க வேண்டும். அல்லாது அவ்வாறு இல்லாத நிறுவனங்கள் பல இங்கே காணப்படுகின்றன.
நிர்மாணத்துறை கிரயங்களானது முன்மொழியப்படுகின்ற உபதீர்வை திருத்தங்கள் மற்றும் பிரதான நிர்மாணத்துறை ஒப்பந்தக்காரர் மீதான தேச கட்டுமான வரியினை நீக்குதல் என்றவற்றின் மூலம் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆதன அபிவிருத்தி துறையினை மேலும் அபிவிருத்தி செய்யும் முகமாக நான் பின்னும் விடயங்களை முன்மொழிகின்றேன். இலங்கையில் 400,000 ஐக்கிய அமெரிக்க டாலர் அல்லது அதற்கு மேல் கூட்டு ஆதனங்களில் முதலீடு செய்துள்ள வெளிநாட்டினருக்கு 3 வருடங்களுக்கு குடியிருப்பு விசா வழங்கப்படும். இச்செயன்முறை இவ்விடத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். இக்குடியிருப்பு விசா குறித்த வெளிநாட்டினர் தமது முதலீட்டில் இருந்து வெளியேறும் பட்சத்தில் செயல்பற்றியதாக மாறும். கட்டுமான பொருட்களுக்கான இறக்குமதி செஸ் வரி 30% குறைக்கப்பட உள்ளது. நிலைபெறான சக்திவள அதிகார சபையானது 2019 அனைத்து வர்த்தக கட்டிடங்கள் மீதான மின்சக்தி தொடர்பான குறைந்தபட்ச நியமங்களை உருவாக்கும். தற்பொழுதுள்ள அனைத்து வர்த்தக கட்டிடங்களுக்கும் குறைந்தபட்ச நியமங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு 2019 5 வருட கால அவகாசத்தை பெற்றுக் கொடுக்கும். அதேவேளை திரு சபனவர்களே, நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்படும் பல கட்டிட மூலப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச நியமங்கள் காணப்படாதுள்ளது. அதனால் கட்டிடங்கள் மற்றும் ஏனைய நிர்மாணங்களின் உறுதித்தன்மை மற்றும் நிலைபெற்றத்தன்மை என்பவற்றில் விட்டுக் கொடுப்பு மற்றும் பல எதிர்மறையான விளைவுகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை தர நிர்ணய நிர்வாகமானது குளியலறை உபகரணங்கள், குழாய்கள், மலை குளியல் உபகரணம் போன்றவற்றிற்கான குறைந்தபட்ச தர நியமங்களை இட்டைப்படுத்தப்பட்டு 2020 அமுலில் இருந்து அமல்படுத்தும். இதன் மூலம் பற்றாக்குறைக்கான பிரதான மூலமானது சீர் செய்யப்படும்.
அறிவினால் வழிநடத்தப்படும் திறன் வாய்ந்த சமூகம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வித்துறை மீதான முதலீட்டு உபாயமானது 2 நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக வழிநடத்தப்படுகின்றது. அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளின் கிடைப்பனவினை உறுதிப்படுத்துவதோடு பாடவிதான மற்றும் ஆசிரியர் பயிற்சி மேம்படுத்தல்களின் மூலம் மாணவர்களுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்குவதுமாகும். எமது அரசாங்கத்தின் பிரதான நிகழ்ச்சி திட்டமான அனைத்து சிறுவர்களுக்கும் 13 வருட கல்வி இவ்வருடத்தில் மேலும் ஆதரவளிக்கப்படும். இதன் அடிப்படையில் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள், வகுப்பறைகள், துப்புரவு ஏற்பாடுகள் மற்றும் நீர்வசதிகள், ஆசிரியர் விடுதிகள் என்பவற்றினை மேம்படுத்துவதற்காக நாங்கள் ஏற்கனவே 32,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதேவேளை ஆசிரியர்களின் தொடர்ச்சியான தொழில்வாண்மை அபிவிருத்தியானது தொழில்நுட்ப உட்செலுத்தல் மூலம் வசதியளிக்கப்பட்டு அமுல்படுத்தப்படும். இக்கற்கை நெறிகளானது தற்போது காணப்படும் வசதிகளை பயன்படுத்தி பாடசாலை விடுமுறை காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்காக ஏற்கனவே 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது பாட விதானங்களானவை தர்க்கரீதியான மற்றும் பகுப்பாய்வு திறன், ஆக்கத்திறனான கற்கை முறைமைகள் மீது கவனம் செலுத்தப்படும் வண்ணம் நவீனமயப்படுத்தப்படும். எமது எதிர்கால முதலீடுகளானவை தற்போது தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் கலையின் ஊடாக விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித கல்வி திட்டத்தினூடாக வழிநடத்தப்படும். இது மாதவர்களின் சங்கீதத்துடன் கணிதம் அல்லது ஆங்கிலத்துடன் உயிரியல் பாடங்கள் போன்ற பாடங்களை சேர்க்கையினை தெரிவு செய்ய வழிவகுக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கல்வி சிறப்பு தேர்ச்சியான புலமை பரிசில் ஒன்றினை ஆரம்பிப்பது தொடர்ச்சியான அறிவிப்பினை மேற்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதன் மூலம் காபோத உயர்தர பரீட்சையில் பௌதீக விஞ்ஞானம், உயிரியல் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், வர்த்தகம் மற்றும் கலை பிரிவுகளில் உயர் செயலாற்றுகையினை காட்டும் மாணவர்கள் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஹார்வர்ட், MIT, ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களில் தொடர்வதற்கு இந்நிதியானது வசதி அளிக்கும். இதற்கான முதலாவது தகமை பெறும் மாணவர்கள் தொகுதியானது 2019 ஆண்டு ஆகஸ்டில் இடம்பெற உள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் இருந்து தெரிவு செய்யப்படுவர். உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் பெற்றுக் கொடுக்கப்படும். எனவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் முதலாவதாக, அதாவது 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெறுபவர்களில் இருந்து சிறந்த பெறுபவற்றினை பெற்றுக் கொள்ளும் 14 மாணவர்களில் இருந்து நாங்கள் இந்த நிதியத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஹார்வர்ட், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் மற்றும் MIT போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இதைப்பற்றி அறிவித்திருக்கின்றோம். அவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த 5 பாடநெறிகளில் முதலாவது இடங்களில் பெற்றுக்கொள்கின்ற 5 மாணவர்களுக்கு இந்த மேற்குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கவிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எல்லா மாகாணங்களிலும் முதலாவது இடத்தினை பெறுகின்ற மாணவருக்கும் அந்த வாய்ப்பினை நாங்கள் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். எதிர்வரும் வருடத்திலே குறிப்பாக இந்த நிதியத்தினை மென்மேலாக நாங்கள் வலுவூட்ட எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக தனியார் துறையினருக்கு இது சம்பந்தமான பணத்தினை அவர்கள் பெற்றுத்தரலாம். எவ்வாறாயினும் நாங்கள் இந்த தொகையினை மென்மேலும் 2020 ஆண்டிலும் இதனை அதிகரிப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த வருடம் 14 பேரை அனுப்புவதற்கும் எதிர்வரும் வருடம் 27 பேரை அனுப்புவதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலங்கைக்கு மிகவும் தலை சிறந்த வகையிலான மாணவர்களை நாங்கள் இதன் ஊடாக நாங்கள் உருவாக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் படித்து முடித்ததன் பின்னர் இலங்கைக்கு வருகை தந்து 10 வருடங்கள் இங்கே பணியாற்ற வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் உலகத்தில் எந்த பாகத்துக்கும் சென்று பணியாற்றலாம். எனவே இந்த நிதியத்தினை நாங்கள் நிதியமைச்சிலே ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, முன்பள்ளி கல்வி அபிவிருத்திக்கான முதலீடுகளானவை புறக்கணிக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்ச தர நியமங்களுடன் இணங்கி செயற்படுவதை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கமானது ஒழுங்குபடுத்தல் வகிபாகத்தினை ஏற்று இத்துறையில் தனியார் துறையின் முதலீட்டினை நாம் ஊக்குவிக்கின்றோம். இவ்வினாவினை அடைந்து கொள்வதற்கு அரசாங்கமானது இலங்கையில் முன்பள்ளி கல்வி நிர்வாகம் மற்றும் ஒழுங்குபடுத்தலுக்கு சட்டகத்தினை அறிமுகம் செய்யும். உரிய தகமைகளை கொண்டுள்ளவர்கள் முன்பள்ளி கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கும் அரசாங்கத்தின் பதிவு செய்யப்பட்ட முன்பள்ளி நிலையங்களை திருத்தி புதுப்பிப்பதற்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இதன் பொருட்டு என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சிங்கித்தி பாசல சலுகை கடன் திட்டம் ஒன்றினை நாம் அறிமுகம் செய்ய உள்ளோம். கடனுக்கான வட்டியில் 50% அரசாங்கம் மானியமாக பெற்றுக் கொடுக்கும். பல்கலைக்கழகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் காணப்படும் இடைவெளியினை பூர்ணப்படுத்துவதற்காக ஏற்கனவே 25,000,000,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்முதலீடுகளினூடாக கேட்போர் கூடங்கள், பேராசிரியர் அலகு, திணைக்கள கட்டிட தொகுதிகள், நூலகங்கள் மற்றும் உணவகங்கள் மேம்படுத்தப்படும். வயம்ப மற்றும் சப்ரகமுக பல்கலைக்கழகங்களில் மருத்துவ பீடங்களுக்கு இணைந்ததாக குளியாப்பிட்டிய மற்றும் இரத்தினபுரி வைத்தியசாலைகள் பேராசிரியர் பிரிவுகள் உருவாக்கப்படும். அதேவேளை ருகுணு பல்கலைக்கழகத்தில் இணைந்த சுகாதார வசதிகள் விஞ்ஞான பீடமானது உருவாக்கப்படும். இவை எமது நாட்டின் உடனடி தேவையாக காணப்படுவதுடன் மாணவர்கள் மருத்துவத்துடன் தொடர்புபட்ட துறைகளில் தொழிலை தொடர முடியும். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் புற்றுநோய், நீரிழிவு மற்றும் தொற்று நோய்கள் போன்றவை தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வுக் கூடம் ஒன்று உருவாக்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வருடாந்தம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் 300,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களில் இருந்து 30,000 பேரே பல்கலைக்கழகம் நுழைகின்றனர். அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்கள் தமது உரிய உயர்கல்வியினை அரச துறை அல்லாத பல்கலைக்கழகங்களில் தொடர்வதற்கு நாங்கள் கடன் திட்டம் ஒன்றினை அறிமுகம் செய்கின்றோம். என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தில் எனது எதிர்காலம் எனும் கடன் திட்டத்தின் கீழ் ஒரு மாணவன் ரூபா 1.1 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொடுக்கலாம். இது 0% வட்டியில் பெற்றுக் கொடுக்கப்படுவதுடன் பட்டப்படிப்பினை முடித்து 2 வருடங்களில் பின்பே கடன் மீள் செலுத்தப்பட வேண்டியதுடன் அது 12 வருடங்களில் திருப்பி செலுத்தலாம். நாங்கள் இந்த மாணவர்களிடமிருந்து வட்டியை பெறாமல் அதற்கான நாங்கள் கடன் வழங்குகின்றோம். 2 வருட காலங்கள் அவர்களுக்கு இதற்காக பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. மொத்த கடனையும் மீள் செலுத்துவதற்காக நாங்கள் 12 வருடங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம். இதற்காக நாங்கள் 200 மில்லியன் ரூபா இந்த வருடத்திலே ஒதுக்கீடு செய்கின்றோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வேலைக்கான ஆற்றல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அரசாங்கமானது தொழில் கல்வித்துறையில் பெருமளவு முதலீடுகளை மேற்கொள்ளுள்ளது. எவ்வாறாயினும் கல்வித்தொழில் துறையின் தேவைகளானது 2 முனைவுகளில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அதாவது, போதுமான அளவில் திறன் வாய்ந்த மற்றும் தன்னம்பிக்கையான கைவினைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் தேவையான திறன்கள் காணப்படாமை கைத்தொழில் துறையின் வழிகாட்டுதலுடன் ஒருங்கிணைந்த தீர்வு மிகவும் திறனாக காணப்படும். அதன் அடிப்படையில் பின்வரும் முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. தம்மிடம் காணப்படும் மூலவளங்களை முழுமையாக பயன்படுத்தாத தெரிவு செய்யப்பட்ட தொழில் முயற்சி நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்ட கைத்தொழில் சம்மேளனத்துடன் இணைந்து கைத்தொழில்களுக்கு அவசியமான தகவல் தொழில்நுட்பம், நிர்மாணத் தொழில் மற்றும் சுற்றுலா துறைகளில் பயிற்சிகள் பெற்றுக் கொடுக்கப்படும். முன்னுரிமை விடயமாக தமிழ் மொழி மூல ஆசிரியர் பயிற்சியானது ஊக்குவிக்கப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இதன் பொருட்டு தேசிய ஒருமைப்பாடு, அரச கரும மொழிகள், சமூக மேம்பாடு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சிற்கு ரூபா 400 மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். நிர்மாண தொழில்துறைக்கு அவசியமான திறனுள்ள மற்றும் அரை திறன் கொண்ட தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி முகவராண்மைக்கு ஆதரவளிக்கப்படும். இதன் பொருட்டு ரூபா 300 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதார நலநோம்புகை துறைக்கு அவசியமான திறன்களை அபிவிருத்தி செய்வதற்கான உடனடி தேவை காணப்படுகின்றது. பாதிகளுக்கு சர்வதேச மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சினர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தனியார் துறையினர் ஊக்குவிக்கப்படுவதுடன் அரசாங்கமானது ஒவ்வொரு தனி பயிற்சியாளருக்கும் மாதாந்தம் 10,000 உதவித்தொகையை 2 வருட காலத்திற்கு பெற்றுக் கொடுக்கும். இதையொத்த தொழில் பயிற்சி திட்டமானது மருந்தகவியல் தொழில் வல்லுநர்களுக்கு ஊக்குவிக்கப்படும். மருந்து உற்பத்தி கம்பெனிகள் 1 வருட தொழில் பயிற்சிக்காக விஞ்ஞான பட்டதாரிகளை உள்வாங்கி அப்பயிற்சி நெறியானது உரிய தொழில் பயிற்சி ஒழுங்குபடுத்துநரினால் ஏற்றுக்கொள்ளப்படும். அரசாங்கமானது ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் அவ்வருட காலப்பகுதிக்கு மாதாந்தம் 15,000 ரூபாவினை உதவித்தொகையாக பெற்றுக் கொடுக்கும். இவ்வாறான தொழில் பயிற்சி நெறிகளின் வெற்றியானது அவற்றை ஏனைய துறைகளிலும் அமுல்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இலங்கை ராணுவமானது அரசாங்கத்தின் முன்னெடுப்பான குறைந்த வருமான சூழ்நிலையிலிருந்து இளைஞர்களை வினைத்திறனான முறையில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் வெக்கோ மோட்டர் கிரேட்டர்ஸ், டோசர்ஸ் போன்ற கனரக இயந்திரங்களை இயக்குதல் தொடர்பான பயிற்சிகளை மின் இணைப்பாளர்கள், ஒட்டுநர், காற்று சீரமைப்பு தொழில்நுட்பவியலாளர்கள், உணவு பராமரிப்பு, தச்சன், மேசை மற்றும் குழாய் பொருத்துனர் போன்ற துறைகளிலும் பயிற்சிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளனர். இப்பயிற்சி நெறியானது தேசிய தொழில் பயிற்சி தரத்தின் பின்னர் அங்கீகரிக்கப்படுவதோடு இப்பயிற்சி நெறியானது தெரிவு செய்யப்பட்ட இராணுவ முகாம்களில் இடம்பெறும். இன்று ராணுவத்தினர் இந்த நாட்டின் அபிவிருத்தியின் பொருட்டு அளப்பரிய பங்களிப்பினை நல்கி வருகின்றார்கள். அதேபோன்று இந்த இளைஞர்களின் பயிற்சிக்காகவும் அவர்கள் பங்களிப்பு நல்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கௌரவ சபாநாயகர் அவர்களே, எங்களுக்கு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பல்வேறுபட்ட பாகங்கள் இருக்கின்ற முகாம்களில் எங்களுடைய விளையாட்டு துறையில் பயிற்சிகளை பெறுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அவர்கள் பயிற்சி திட்டம் ஒன்றை வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆரோக்கியமான சமூகம், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாங்கள் சுகாதாரத்துறையில் உட்கட்டமைப்பு வசதிகளின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக ₹24,750 மில்லியனை ஒதுக்கீடு செய்துள்ளோம். இவ்வொதுக்கமானது புதிய உபகரணங்கள், கட்டிடங்களை புனரமைத்தல் மற்றும் வைத்தியசாலைகளில் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வல் என்பவற்றில் முதலீடு செய்யப்படுகின்றது. இது கடந்த வருட ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடுகையில் 38% அதிகரிப்பாகும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கடந்த வருட ஒதுக்கீட்டுடன் ஒப்பிடுகையில் இது 38% அதிகரிப்பாக காணப்படுகின்றது. அதேவேளை கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஊவா, சப்ரகமுவா, மத்திய, வடமத்திய மாகாணங்களில் ஆரம்ப சுகாதார நில அலகுகளை விஸ்திரப்படுத்தும் நோக்குடன் ₹1,625 மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலதிக நேரம் நோயாளிகளை கவனிப்பதனை ஒருங்கிணைப்பு செய்யும் முறையினை அறிமுகம் செய்தல் மற்றும் பரிந்துரை வலையமைப்பின் ஊடாக ஆபத்தான நிலையிலுள்ள நோயாளிகளை கவனிப்பதற்கான வசதிகளை இயலுமாக்குவதானது சேவை வழங்குநர்களிடையே இடம்பெறும் சேவை இரட்டிப்பினை தவிர்ப்பதற்கு உதவியாக அமையும். எமது சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையானது பெரும் வெற்றியாகும். அது அனைத்து குடிமகன்களுக்கும் அத்தியாவசியமான ஒரு சேவையாகும். நாட்டின் அனைத்து பாகங்களுக்கும் இச்சேவையினை விரிவுபடுத்துவதற்கான ஆதரவுகள் பெற்றுக் கொடுக்கப்படும். எதிர்வரும் 2 வருட காலப்பகுதியில் 300 தள நிலையங்கள் ₹600 மில்லியன் செலவினத்தில் உருவாக்கப்படும். இவ்வருடத்தில் 100 தள நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு ₹200 மில்லியனை ஒதுக்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, தீராத சிறுநீரக நோயுடன் தொடர்புபட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அவசியமான வளங்களை தொடர்ந்தும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். இதன் அடிப்படையில் நாங்கள் வீடுகளுக்கு இரத்த பிரிப்பு இயந்திரங்களை பெற்றுக் கொடுப்பதோடு 45 வைத்தியசாலைகளில் இரத்த ஒழுக்கு இரத்த பிரிப்பு நிலையங்கள், பிரசாரண நீர் சுத்திகரிப்பு பொறி தொகுதிகளுடன் பெற்றுக் கொடுக்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டின் தீராத சிறுநீரக நோய் பாதிப்புக்குட்பட்ட மாவட்டங்களில் வீடு வீடாகச் சென்று நோயினை முன்னரே கண்டறிந்து கொள்வதற்காக வேண்டிய பரிசோதனை முறையானது மேலும் வலுவூட்டப்படும். விசர்நாய்க்கடி நோயினை நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பதற்காக விசர்நாய்க்கடி கட்டுப்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பங்களிப்புடன் மேலும் வலுவூட்டப்படும். முழுமையான தெருநாய் கருத்தடை நிகழ்ச்சி திட்டமானது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரண திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தப்படும். இதற்காக ₹100 மில்லியன் ஒதுக்கப்படும். தினேஷ் குணவர்தன் அமைச்சர் அவர்களே, இது தேர்தலை எதிர்பார்த்து முன்வைக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம் அல்ல. நாங்கள் நாய்களையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கின்றோம். நிமல் அமைச்சர் அவர்களுடைய பாரியார் நான் நினைக்கின்றேன், இதனை இட்டு மகிழ்ச்சி அடைவார் என்று. விசேடமாக முதியோர் சனத்தொகையின் அதிகரிப்போடு தொற்றா நோய்களின் எண்ணிக்கையானது உயர்ந்து செல்வதானது முறையான நோய் தணிப்பு பராமரிப்பு சேவைகள் அறிமுகம் செய்வதனை வேண்டியுள்ளது. இதற்காக வைத்தியர்கள், தாதிகள் மற்றும் ஏனைய மருத்துவ தொழில் வல்லுநர்களின் வழி நோய் தணிப்பு பராமரிப்பு ஆற்றலினை கட்டியெழுப்புவதற்கு வசதிகள் வழங்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, விளையாட்டானது ஆரோக்கியமானதொரு சமூகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அதேபோல் அது தலைமைத்துவம் மற்றும் குழுவாக இயங்கும் பண்பினை கட்டி எழுப்புகின்றது. விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஏற்கனவே ₹3,800 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். இதற்கு மேலதிகமாக மாத்தளையில் பெர்னாட் அழுவிகாரை விளையாட்டுத் தொகுதி மற்றும் குளர்னாவையில் வீரசிங்க மல்லிமாராய்ச்சி விளையாட்டு மைதானம் என்பன அபிவிருத்தி செய்யப்பட்டு எமது கிராமிய இளைஞர்களின் விளையாட்டினை ஊக்குவிப்பதற்கு ஆதரவளிப்போம். இதன் பொருட்டு ஒவ்வொரு மைதானத்திற்கும் ரூபா 300 மில்லியன் 2 வருட காலப்பகுதியில் பெற்றுக் கொடுக்கப்படும். தேசிய ஒலிம்பிக் நிகழ்ச்சியானது மெய்வல்லுநர், கரப்பந்து, மேசைப்பந்து போன்ற விளையாட்டுகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் மேம்படுத்தப்படும். ஆராய்ச்சி அபிவிருத்தி கலாச்சாரம். நாட்டில் அரச மற்றும் அரச துறையல்லாத பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் இவைகளில் இடம்பெறுகின்ற பெரும்பாலான ஆராய்ச்சி முடிவுகளானவை பயன்படுத்தக்கூடிய வகையில் அல்லது வர்த்தக ரீதியாக சந்தைப்படுத்தக்கூடிய வகையில் மாற்றியமைக்கப்படவில்லை. இந்நிலையானது இதுகால வரையில் இத்துறை மீது மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளின் வினைத்திறனை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அதன் அடிப்படையில் எமது அறுகுறையானது ஆராய்ச்சி மற்றும் முதலீடுகளானது பெறுபேறுகளை அடிப்படையாக கொண்டு மற்றும் எதிர்கால விஞ்ஞானத்திற்கான முதலீடாகவும் கொள்ளப்படும். தொழில் விஞ்ஞானம் என்ற சவால் நிகழ்ச்சி திட்டத்தினை அறிமுகம் செய்ய உள்ளோம். விஞ்ஞான சமூகத்திற்கு பின்வரும் 5 கருப்பொருள்களில் வேலை செய்வதற்கான சவால் வழங்கப்படும். பொருத்தமான தீர்வுகளை அமுல்படுத்துவதற்கு தேவையான நிதியானது பெற்றுக் கொடுக்கப்படும். விவசாயம் மற்றும் மீன்பிடித்துறையில் அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைத்தல், நெச்செய்கை மற்றும் சிறு பயிர்கள் அறுவடையில் உலகளாவிய அளவுகோலை அடைதல், யானை மனித முரண்பாட்டை தீர்த்தல், 1500 சதுர அடி பரப்புடைய குறைந்த செலவிலான வீட்டு அலகுகளை உருவாக்குதல், உள்நாட்டு மருந்து மூலிகைகள் மற்றும் உயிரியல் உற்பத்தி பொருட்களுக்கு பெறுமதி சேர்க்கை செய்வதினூடாக அவற்றை ஊட்டச்சத்து மருந்துகளாக மாற்றுதல். சிறந்த நகரங்களை உருவாக்குதல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது நகரங்களானவை பிரஜைகள் நட்பு நிலைபேறான நிலை மற்றும் சமூக சமத்துவத்திற்கான வாய்ப்புகளை கொண்டதாகவும் மெதுவாக மாறி வருகின்றது. இதன் அடிப்படையில் கொழும்பு நகரமானது ஆசியாவின் பூங்காவனம் என்று அழைக்கப்படுகின்றது. நகர மீள்பிறப்பாக்கங்கள் கருத்திட்டத்தின் கீழ் 8000க்கும் அதிகமான வீடுகள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் 7500க்கும் அதிகமான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற அதேவேளை மேலும் 5000 வீடுகளின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதற்காக 8000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் அனைத்து வசதிகளையும் கொண்ட நிலையான நகரமயமாக்கலினை மேம்படுத்துவதற்காக 9 மாகாணங்களை உள்ளடக்கிய சுகித்த புறவர நகர அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் ஒன்று செயற்படுத்தப்படும். இதற்காக 3000 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்காக மேலும் ரூபாய் 2000 மில்லியனை ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். பேரை வாவி சுத்திகரிப்பு கருத்திட்டமானது சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க நிறுவனத்தின் உதவியுடன் 2000ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இத்திட்டம் நீர்த்தரத்தினை மேம்படுத்தும் வகையில் நிறைவு செய்யப்படும். கொழும்பு நகரத்தில் மிக முக்கிய பிரச்சினையாக காணப்பட்ட திண்மக்கழிவு முகாமைத்துவமானது அருவக்காலுவில் அரசாங்க முதலீட்டுடன் தீர்க்கப்பட்டுள்ளதுடன் 2019ல் இதற்காக ரூபாய் 7600 மில்லியன் முதலீடு செய்யப்படும். தற்போது தனியார் துறை முதலீடுகளும் இடம்பெறுகின்றன. வெள்ளம் மற்றும் வடிகாலமைப்பு முகாமைத்துவம், கொழும்பு நீரேந்து பகுதியில் வடிகாலமைப்பு வசதி மேம்பாடு, பேரைபாவி மற்றும் பெத்ததான பூங்கா மற்றும் வேரஸ் கங்கை கருத்திட்டம் என்பன கொழும்பு நகரம் மற்றும் கொழும்பு பெரும்பகுதி பிரதேசத்தில் வெள்ளத்தினை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே 10900 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது முதலீடுகளை கொழும்பு நகரத்திலிருந்து காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாண நகரங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளோம். வீதி போக்குவரத்து முகாமைத்துவ நடவடிக்கைகள், பிரதான வடிகாலமைப்புகளின் புனரமைப்பு மற்றும் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள், நகர தர மேம்பாடு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரதான கட்டிடங்களை புதுப்பித்தல் மற்றும் மீள் பயன்படுத்தல், தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் கடலரைப்பு தணிப்பு நடவடிக்கைகள் என்பவற்றினை இத்திட்டம் உள்ளடங்கியிருக்கும். இதற்காக ரூபா 9,225 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தனிச்சிறப்பு மிக்க பழைய நகர மண்டபம் யுத்தத்தின் போது அழிவடைந்தது. யாழ்ப்பாண நகர மண்டபத்தினை மீள் கட்டமைப்பதற்கான சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதற்காக ரூபா 700 மில்லியன் ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். எமது மலைநாட்டு மரபுரிமைகளை பேணுதல் மற்றும் பாதுகாக்கும் அதேவேளை மலைநாட்டுக்குரிய கைவினை கட்டிடக்கலை, கலாசார விழுமியங்கள், பாரம்பரியங்கள், சுதேச மருத்துவம் மற்றும் வரலாற்று பெருமதிமிக்க இடங்களை பாதுகாப்பதற்காக எமது விசேட கவனம் செலுத்தப்படும். இதற்காக நாங்கள் 900 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கின்றோம்.
பெருமானம் கொண்ட போகம்பர சிறைச்சாலை மீள் அபிவிருத்தி செய்யப்படுவதுடன் 2 வருடங்களில் பொதுமக்களுக்கான இடமாக மாற்றப்படும். இதற்காக ரூபா 750 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படும். கல்முனை, சம்மாந்துறை, வாழைச்சேனை மற்றும் தலைமன்னார் நகர அபிவிருத்தி திட்டங்களுக்கு மேலும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நாட்டிலுள்ள அரசாங்கம் மற்றும் தனியார் வர்த்தக கட்டணங்கள் அனைத்தும் 2023 ஆண்டளவில் வலது குறைந்தோர் நட்பு கட்டடங்களாக மாற்றப்படும். இது 2020 ஜனவரி 1 தேதியிலிருந்து புதிய கட்டட அங்கீகாரங்களுக்கான கட்டாய தேவைப்பாடாக மாற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 ஆண்டளவில் அனைத்து அரச கட்டடங்களும் வலது குறைந்தோர் நட்பு கட்டடங்களாக காணப்படும். குழாய்நீர் வளங்களினை 2020 ஆண்டளவில் ஆக குறைந்தது 60% அதிகரிக்கும் நோக்கத்துடன் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ரூபா 45,000 மில்லியன் பெருமதியான் நீர்வளங்கள் கருத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அடுத்த 2 வருடங்களில் ஏறக்குறைய 200,000 குடும்பங்கள் நன்மையடையும் வகையில் 1,000 கிராமங்களை உள்ளடக்கியதாக பிரஜா ஜல அபிமான் நிகழ்ச்சி திட்டம் சமுதாய அடிப்படை நீர்வளங்கள் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக மேலும் எமது ஒத்துழைப்பினை விரிவுபடுத்துவோம். அதற்காக 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது முழு நாளையும் பாரியளவு வாகன நெரிசலில் கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எமது போக்குவரத்து துறையானது நாட்டின் நடுத்தர வருமானம் பெறுநர்களின் தேவையினை இதுவரை நிறைவேற்றவில்லை. எமது பொது போக்குவரத்து முறைமை மீது அவசர கவனம் செலுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இதற்காக மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது. நிமல் அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும் சாகசர பேருந்து நிகழ்ச்சி திட்டம். அந்த நிகழ்ச்சி திட்டத்திற்காக முன்னுரிமை வழங்கப்படும். ஊழியர் செமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் ஒத்துழைப்பு, கடன் வசதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தனியார் துறை பேருந்து துறையின் தொழில் பாதுகாப்பு தனியார் துறை பேருந்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும். பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தல், வீதி விபத்துக்கள் மற்றும் பாதைகளில் காணப்படும் ஒழுங்கீனங்கள் போன்ற தற்பொழுது காணப்படும் திருப்தி கரமற்ற போட்டின்மைக்கு பதிலாக மாதாந்த அடிப்படையில் பயணிக்கும் கிலோமீட்டரின் அடிப்படையில் பேருந்து உரிமையாளர்களுக்கு கொடுப்பனவு வழங்குவதற்கான தற்காலிக ஏற்பாடு ஒன்றை வருமான ஒத்துழைப்பு நிதியம் ஒன்று தாவிக்கப்படும். முன் செலுத்தல் கட்டண அட்டைகள், இலத்திரனியல் முறைமையில் பேருந்து பயணிக்கும் இடத்தினை கண்டறிதல், GPS தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துதல் மற்றும் கையடக்க தொலைபேசி பிரயோகிகள் மூலம் பயணிகளின் கைவிரல் அடையாளத்தினை பிரயோகித்து பேருந்து நேர அட்டவணை மற்றும் அடுத்த பேருந்து பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ளல் போன்ற சேவைகளை மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் ஆரம்பமாக இன்னும் சில மாதங்களில் நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். நவீன பஸ் மாதிரி பயணிகள் தரிப்பிடங்கள் மாக்கூர் முறையில் ஆரம்பிக்கப்படும். கண்டி, கடவத்தை, கோட்டை மற்றும் முரட்டுவையிலும் அறிமுகப்படுத்தப்படும். இலங்கை போக்குவரத்து சபையின் சந்தையில் 40% பங்கினை உறுதிப்படுத்துவதுடன் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து இயக்குநர்களின் வினைத்திறன் மேம்படுத்தப்படும். இதற்காக நாடு முழுவதிலும் டிஜிட்டல் தரவு பிரபாகத்தின் மூலம் இணைந்த பேருந்து இயக்க கட்டுப்பாட்டு நிலையம் ஒன்று தாவிக்கப்படும். இதன் மூலம் 21ஆம் நூற்றாண்டில் பேருந்து போக்குவரத்தானது மிகவும் கவர்ச்சிகரமான தேர்வாக மாற்றமடையும். இம்முதலீடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக 1,300 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. அடுத்த 2 வருடங்களில் பாதுகாப்பு மற்றும் பயன்படுத்தல் நட்பு நியமங்களுடன் கூடிய 250 பேருந்துகளை மேலதிகமாக சேர்த்துக் கொள்வதன் மூலம் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து தொகுதி விரிவாக்கப்படும். விசேட தேவையுடையோருக்கு மிகவும் பொருத்தமான பேருந்துகளை இலங்கை போக்குவரத்து சபை அறிமுகப்படுத்தும். அதற்கென 1,500 மில்லியன் ரூபாய் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தனியார் துறையின் பஸ் தொகுதியை 1,000 சொகுசு பேருந்து உள்ளடங்கலாக இது சாமானிய மக்களுக்கு வழங்க நாங்கள் சிட்டி ரைட் திட்டத்தினூடாக முன்மொழிகின்றோம். அதில் 75% அரசாங்கம் பொறுப்பேற்கும். மேலதிகமாக 1 வருட தயை காலமும் வழங்கப்பட இருக்கின்றது. 5 ஆண்டுகளில் அதனை செலுத்தி முடிக்கலாம். அதேபோல் சுற்றாடல் நட்பு, பாதுகாப்பு மற்றும் அதிக சௌகரியத்துடன் இலத்திரனில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் சிறிய கார்கள் தரமுயர்த்தலுக்கு என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்தின் மினி டாக்ஸி சலுகை கடன்கள் மூலமாக முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். இதற்காக 75% வட்டி செலவினத்தை அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளதுடன் பழைய முச்சக்கர வண்டியினை பாவனையிலிருந்து அகற்றுதல் வேண்டும். கௌரசபாநாயகர் அவர்களே, எமது ஒட்டுமொத்த புகையிரத சேவையும் முழுவதுமாக குறைபாடுடையதாக காணப்படுகின்றது. சிறந்த புகையிரத சேவைக்கான தேவை குறிப்பிடத்தக்க அளவு காணப்படுகின்றது. இதனை தனியார் துறையுடன் இணைந்து முன்னெடுப்பது சிறந்ததென நாம் நம்புகின்றோம். இதற்காக இலங்கை புகையிரத சேவைக்கு பெட்டிகளை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்குவதற்கும் அதன் மூலம் புகையிரத சேவை வசதிகளை 4 நிரல்களாக மேம்படுத்துவதற்கும் தனியார் துறைக்கான அனுமதியினை நாம் வழங்குவோம். மாளிகையினையும் கொழும்பு கோட்டையினையும் இணைக்கின்ற கொழும்பு நகர இலகு ரயில் போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதுடன் இதற்காக 5,000 மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சபாநாயகர் அவர்களை, தெற்கு அதிவேக பாதை விரிவாக்கம் மற்றும் வெளிச்சுற்று பாதை என்பன 2019 நிறைவு செய்யப்படும். மத்திய அதிவேக பாதை கட்டம் 1 மற்றும் 3 கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்படுவதுடன் கட்டம் 2 பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். பாதை வலையமைப்பின் மேலும் மேம்படுத்துவதற்கு இரத்தினபுரி மாவட்டத்தினை தெற்கு அதிவேக பாதையுடன் இணைக்கின்ற ருவான்புர அதிவேக பாதைக்கான பணிகள் 2019 ஆரம்பிக்கப்படும். அதேபோல் ரன்மாவத் நிகழ்ச்சி திட்டம், அதன் கீழ் பாதைகள் மற்றும் அதிவேக பாதைகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் குறிப்பிடத்தக்க அளவு தொகையினை முதலீடு செய்துள்ளது. கிராமிய வீதிகளை அமைப்பதற்காக மேலும் 10,000 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். கிராமிய பிற வீதிகளை பராமரித்தல் பேணலுக்காக தேசிய அளவிலான தேவையை கவனத்தில் கொண்டு இந்த 10,000 மில்லியன் ரூபாயை ரன்மாவத் திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்கின்றோம். அரசு துறை சேவை வழங்கல், எமது அரசாங்கம் 2016 10,000 ரூபாயினை மாதாந்த இடைக்கால கொடுப்பணமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்ததுடன் 2014 to 2020 1:4.07 என்ற விகிதத்தினை பேணும் வகையில் 5 கட்டங்களாக அரசு துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்திற்கு விசேட கொடுப்பணம் வழங்கப்பட்டது. இதன் விளைவாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதே காலப்பகுதியில் 107% அதிகரித்தது. உண்மையிலே அரசு துறையில் சம்பளம் பெறுபவர்கள் கூட இது பற்றி பேசுவதில்லை. ஆனால் 2016 எங்களுடைய அரசாங்கம் வழங்கிய சம்பள ஏற்றம் காரணமாக இன்றளவில் அனைத்து அரச ஊழியர்களின் சம்பளங்கள் 107% அதிகரித்துள்ளன. இந்த ஆண்டில் அந்த அதிகரிப்பை மேலும் அதிகரிக்க 40 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். அலுவலக உதவியாளர் ஒருவருக்கு எங்களுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்த பொழுது 11,730 ரூபாய் அடிப்படை சம்பளமாக இருந்தது. தற்பொழுது அது 21,000 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர் ஒருவரின் சம்பளம் 2015 ஜனவரியில் 16,000 இருந்தது. இந்த ஆண்டில் அது 29,000 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சின் செயலாளர் ஒருவரின் சம்பளம் 47,000 இருந்தது. இந்த ஆண்டில் அது 81,000 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அரச துறை பணியாளர்களின் சம்பளங்களை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதன் பின்னர் ஜனாதிபதியினால் சம்பளத்துறையில் இருக்கின்ற முரண்பாடுகளை நீக்குவதற்கான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதனுடைய அறிக்கை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையை அமைச்சரவை ஆராய்ந்து வருகின்றது. அந்த அறிக்கை சிபாரசு செய்துள்ளதன்படி சம்பள ஏற்றங்களை வழங்க நாங்கள் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அதேபோல் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள சம்பள ஏற்றங்களுக்கு மேலதிகமாக ஜூலை மாதம் 1st சகல அரச ஊழியர்களுக்கும் மேலும் 2,500 ரூபாய் கொடுப்பன ஒன்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதேபோல் ஓய்வு பெறுநர்கள் பற்றியும் பேச வேண்டும். 2006 உங்களுடைய அரசாங்கத்தின் காலத்திலும் முரண்பாடு காணப்பட்டது. அந்த முரண்பாடுகளுக்கு தீர்வு காண முடியாமல் போனது. 2015 டிசம்பர் மாதம் 31st முன்னர் ஓய்வில் சென்றவர்கள் ஒட்டுமொத்தமாக 560,000 பேர் வரையில் இருக்கிறார்கள். அவர்களின் ஓய்வூதியம் பொது நிர்வாக சுற்றறிக்கை 2006 படி கணிக்கப்படுகின்றது. 2015 டிசம்பர் 31st முன்னர் 2016 ஜனவரி 1st 2018 டிசம்பர் 31st காலப்பகுதியின் போது ஏறக்குறைய 71,000 ஓய்வூதியம் பெறுநர்கள் இழப்பாறியதுடன் அவர்களது ஓய்வூதியம் 3/2016 இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கையின் அடிப்படையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இழைப்பாறிய நேரத்தில் பெற்றுக்கொண்ட அடிப்படை சம்பளத்திற்கு அமைய கணிப்பீடு செய்யப்படுகின்றது. 2016 3/3 இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கையில் முதல் 2 கட்டங்களை சேர்ப்பதன் மூலம் ஓய்வூதிய திருத்தம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். ஓய்வூதிய முரண்பாடுகளை திருத்துவதற்கு இவ்வருடத்திற்காக ரூபாய் 12,000 மில்லியனை மேலதிகமாக ஒதுக்கீடு செய்வதற்கு நான் முன்மொழிகின்றேன். இதன் மூலம் பாதிக்கப்பட்ட ஏறக்குறைய 585,000 பேருக்கு நன்மை கிட்ட உள்ளது. உதாரணமாக கீழ்ப்படி தரத்தை உடைய அரச ஊழியரின் ஓய்வூதிய மாதம் ஒன்றுக்கு ஆக குறைந்தது 1,600 ரூபாயால் அதிகரிக்கும். தரம் ஒன்றைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவரின் மாதாந்த ஊதியம் 4,600 ரூபாயில் அதிகரிக்கின்றது. அமைச்சின் செயலாளர் ஒருவரின் ஓய்வூதியம் மாதாந்தம் 12,000 ரூபாயினால் அதிகரிக்கின்றது. இத்திருத்தமானது 25 சேவை மற்றும் 2015 டிசம்பர் 31st முன்னர் இழைப்பாறுதலினை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றது. போலீஸ் திணைக்களத்திற்கான கொடுப்பனவுகள் அனைத்தும் 2017 மற்றும் 2018 அதிகரிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் 20 மேலாக ராணுவத்தினர் அவர்களின் குறைகளை சொன்னார்கள். 20 உங்களுடைய அரசாங்கத்தின் காலத்தில் ராணுவத்தினரை விற்று பிழைத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய அதிகாரத்தை ராணுவத்தினரை துணையாக கொண்டு பலப்படுத்திய அரசாங்கம் நீங்கள்.
அவர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு அவர்களின் சீருடை கொடுப்பனவு ஒன்று இருக்கிறது. நாளொன்றுக்கு வழங்கக்கூடிய கொடுப்பனவு இருக்கிறது. உதாரணமாக கமாண்டோ கொடுப்பனவு இருக்கின்றது. நீங்கள் வாழ்ந்ததே ராணுவத்தினரை சாடித்தான். 20 ஆண்டுகளாக அந்த கொடுப்பனவுகள் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. நாங்கள் அதை 5000 ரூபாவாக உயர்த்துகின்றோம். கமாண்டோ கொடுப்பனவு 5000 ரூபாவாக உயர்த்தப்படுகின்றது. அதேபோல் சீருடை, அது மட்டுமல்ல அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாடகை கொடுப்பனவு, வீட்டு வாடகை கொடுப்பனவு 20 ஆண்டுகளாக எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. அதை நாங்கள் இன்றிலிருந்து 30% அதிகரிக்கின்றோம். அதேபோல் சீருடைக்கான கொடுப்பனவு, அது ஒரு சிறிய தொகை. நீங்கள் மாளிகைகளை கட்டினீர்கள், ஆனால் இந்த கட்டணத்தை உயர்த்தவில்லை. பிகேடியர் ஒருவருக்கு 255 ரூபாய் தான் கிடைக்கின்றது. சீருடைகளை பராமரிப்பதற்கு என்று 255 ரூபாய் வழங்கப்பட்டது. நாங்கள் அதை 600 ரூபாயாக உயர்த்துகின்றோம். கேணல்களுக்கான கொடுப்பனவை நாங்கள் 520 ரூபாயாக ஒதுக்குகின்றோம். அதேபோல் ராணுவத்தினருக்கு 170 ரூபாய் கொடுப்பனவு ஒன்றும் வழங்கப்பட்டது. நாங்கள் அதை 300 ரூபாயாக அதிகரிக்கின்றோம். 1000 ரூபாயாக இருந்த கொமாண்டோ கொடுப்பனவை 5000 ரூபாயாக நாங்கள் அதிகரிக்கின்றோம். ராணுவத்தினருக்கு மட்டுமல்ல, வான்படை கடற்படையினருக்கும் இதற்கு நிகராகவே அந்த கொடுப்பனவு வழங்கப்படும். சபாநாயகர் அவர்களே, தொழில்நுட்பம் மற்றும் நவீன மயப்படுத்தலின் ஊடாக எமது அரசுத்துறையின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இச்செயல்முறைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நான் முன்மொழிகின்றேன். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலன் விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு பொதுமக்களிடையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தினை நடாத்துவதன் மூலம் மேலும் வலுவூட்டப்படும். இதற்கென 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அரசாங்கம் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயப்படுத்தல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் சிறந்த ஆளுகை மற்றும் பொறுப்பு கூறும் சமூகம் ஒன்றின் நோக்கி இளத்திறனியல் அரச டிஜிட்டல் ஆவண முகாமைத்துவத்திற்கு 800 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கிராம சக்தி உற்பத்தி கிராமங்களில் தொழில் முயற்சியாளர்களின் தொழில்நுட்ப வசதி மூலம் மேலும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். அதற்கென 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. திறன் அபிவிருத்தியினூடாக இளைஞர் வலுவூட்டுகையானது ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தின் மூலம் மேலும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். இலக்குகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற திருத்தல் முறை மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட நழுவல் வாசகங்களுடன் சட்ட ரீதியான அரசிறை இலக்குகளை பிரதிபலிக்கும் அரசிறை விதிமுறைகளை வலுப்படுத்தும் வகையில் 2003 ஆண்டின் 3ஆம் இலக்க அரசிறை முகாமைத்துவ பொறுப்புச் சட்டம் திருத்தம் செய்யப்படும். கடந்த வரவு செலவு திட்டத்தினால் முன்மொழியப்பட்ட புதிய நாணய சட்டம் தற்பொழுது வரையறை செய்யப்பட்டுள்ளது. எமது நாட்டை பல தசாப்தங்களாக பிடித்திருந்த நாணய மற்றும் அரசிறை ஊதாரித்தனத்தினை இல்லாதொழிப்பதற்கு உதவுகின்ற விடயங்களை அறிமுகப்படுத்துகின்ற மிக முக்கிய சட்ட வாக்கமாக இது இருக்கும்.
அரசாங்க பாலின அடிப்படையிலான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் பாலின அடிப்படையிலான வரவு செலவு திட்டத்தினை உறுதிப்படுத்தும் வகையில்
ஆரம்ப செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தொழிலாளர் படையில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்காக 2018 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்ட அழைப்பிற்கு திருத்தம் ஒன்று வெளியிடப்பட்டது. 12 பிரதான செயற்திட குறிகாட்டிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றினை அடைவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நான் மேலும் இது தொடர்பாக ஒவ்வொரு அமைச்சின் கீழும் பாலின தொடர்பான தகவல் திரட்டுகளை பெற்றுக் கொள்ளுதல் நோக்கில் இணைப்பாளர்கள் இணைக்க வேண்டும் என்று முன்மொழிகின்றேன்.
சமூக பாதுகாப்பு வலையமைப்பு துரதிருஷ்டவசமாக இலங்கையின் உயர் நலநோம்பல் திட்டமான சமுர்தி 1994 ஆம் ஆண்டு வறியவர்களை படிப்படியாக உயர் வருமானம் பெறும் நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அவர்களை அப்பாதிப்பிலிருந்து விடுபட செய்யவோ அவர்களை வலுப்படுத்தவோ தவறிவிட்டது.
அது தற்போது அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அநேகமான சமூர்தி அலுவலர்கள் மிகவும் வலுவான அரசியல் கட்சிகளில் இணைந்து செயற்படுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி தகுதியுடையவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாத வகையில் தகுதியற்றவர்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஒன்றுக்கு தொண்டு புரியும் உறுப்பினர்களாகவே அதிகம் காணப்படுகின்றமையினால் அரசியல் இலாபங்களினூடாக இலவச மானியங்களை தொடர்ச்சியாக பெறுபவர்களாகவும் காணப்படுவதனால் ஏழை தொடர்ந்தும் ஏழையாக இருக்கும் நிலையே இதன் இறுதி முடிவாகும். இது எமது ஏழை எளியவர்களின் பொருளாதார சுதந்திரத்தினை சமரசம் செய்யும் நிலைக்கு அமைந்துள்ளது. ஆகவே சமுர்தி திட்டத்தினை வெளிப்படையான அளவிடத்தக்க நியமங்களைக் கொண்டு சிறந்த முறையில் நெறிப்படுத்துவதன் மூலம் உண்மையில் சுமார் 600,000 குடும்பங்களில் அபிவிருத்தியினை ஏற்படுத்தலாம். இதற்காக ரூபாய் 10,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள அநேக குடும்பங்கள் மேலும் வேறொரு அரசியல் கட்சிக்கு விசுவாசமாக உள்ளதன் காரணமாக இத்திட்டத்திலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சமுர்தி உதவி பெறுநர்கள் கணிசமான நிதி திரட்டினை சமுர்தி வங்கிகள் மற்றும் ஏனைய வங்கிகளில் வைப்பில் விட்டுள்ளனர். இது அவர்களுடைய பணம். ஆகவே வங்கிகளில் உள்ள அவர்களின் சமுர்தி கட்டாய சேமிப்பிலிருந்து ஒருவர் ரூபாய் 30,000 வரை இரு தவணைகளில் ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களில் சிங்கள தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கான அவர்களது இலாப பங்காக பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கின்றேன். 30,000 ரூபாய் ஒவ்வொரு சமுர்தி பெறுநரும் தன்னுடைய வங்கிக் கணக்கிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு உரித்து பெறுகின்றார். அவர்கள் சேமித்தார்கள், பிறர் அவற்றை செலவழித்தார்கள். அவர்களுக்கு அந்த பணம் என்ன நிறம் என்று கூட தெரியாது. இலங்கை முகம் கொடுக்கும் அதிகரித்து வரும் சவாலாக முதியோர் சனத்தொகை காணப்படுகின்றது. இப்பிரச்சினைக்கு முழுமையான தீர்வினை பெற்றுக்கொள்ளும் முகமாக அரசாங்கம் நிலைவேறான நிதி கட்டமைப்பினை உள்ளடக்கிய தேசிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றினை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. தூய பசுமையான மற்றும் நிலைவேறான சுற்றுச்சூழல், இம்முயற்சியில் சமூகம் காத்திரமான பங்கினை வகித்தால் மட்டுமே சுற்றுச்சூழலை சிறந்த முறையில் பாதுகாக்க முடியும். அதன்படி சமூகத்தினை அடிப்படையாக கொண்ட பசுமை கழகங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மாணவர்களை உள்ளடக்கியதான தன்னார்வலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளன. இக்கழகங்கள் முக்கியமாக 2.5 மில்லியன் மரங்களை நடும் திட்டத்தினை துரிதப்படுத்துவதற்காகவும் கடற்கரைகளை சுத்தப்படுத்தல், கழிவுகளை வேறுபடுத்தல் போன்றவற்றிற்காகவும் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதற்கென 2.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. லீவு நாட்களில் மரங்களை நடுதல், கடற்கரை பிரதேசங்களை சுத்தப்படுத்துதல் இவர்களின் பணியாக இருக்கும். ஆனால் இன்று கடற்கரைகளில் பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்றவற்றை அதிகமாக நாங்கள் காண்கின்றோம். இந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்கு இந்த கழகங்கள் உதவி புரியும். ஹரித உத்யான சூழல் நட்பு பூங்காக்கள் எனும் பசுமையானதும் தூய்மையானதுமான பொது இடங்களை உருவாக்குவதற்கு முதலீடுகளை மேற்கொள்ள உள்ளோம். இது எமது கிராமங்களையும் நகரங்களையும் பசுமைப்படுத்துவதற்கும் சமூகங்களிடையே வலிமையான பிணைப்புகளை உருவாக்குவதற்கும் வசதியை ஏற்படுத்திக் கொடுக்கும். இரான் விக்ரமரத்ன அமைச்சர் அவர்களின் கீழ் 40 பசுமை பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க இருக்கின்றோம். கொழும்பு மாநகர சபையுடன் இணைந்து அதன் நகர அழகுபடுத்தல் முயற்சியில் பங்கெடுப்போம். இதற்காக ஏற்கனவே 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் நில்வள எளிய மாதிரி பூங்கா மற்றும் பெருவலயம் 2019 ஆம் ஆண்டு நிறைவடைய உள்ளது. சதுப்புநில கண்டல்
தாவரங்கள் சூழல் அமைப்பில் உள்ள கரையோரங்களை வலிமைப்படுத்துவதுடன் பல்வேறு பிராணிகளின் முக்கியமான வாழ்விடமாகவும் சமநிலை மாற்றத்தில் தவிர்க்க முடியாத அவசிய தேவைகளாகவும் காணப்படுகின்றன. இருந்த போதிலும் எமது கண்டல் தாவரங்கள் தற்போது வேகமாக அருகி வருகின்றன. அதனால் நாம் கண்டல் தாவர முள் நடுகையினை மேற்கொள்வதுடன் அதற்கு முதற்கட்டமாக நாற்று மேடைகள் உருவாக்கப்பட உள்ளன. அதற்காக 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அனர்த்தத்தினால் அதிகம் பாதிப்படையும் என இனம் காணப்பட்ட சில மாவட்டங்களில் அனர்த்தத்திற்கு ஈடுகொடுக்கும் வீடுகள் அறிமுகப்படுத்தப்படும். அதேவேளை இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய வீடுகளை புனரமைத்தல் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என்பவற்றுக்காக ரூபாய் 2000 மில்லியன் ஒதுக்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி காரணமாக உயிரிழப்பு, வருமான இழப்பு மற்றும் சொத்துழப்புகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம். இவ்வாறான அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு இழப்பீட்டினை சிறந்த மற்றும் பயனுறுதிமிக்க முறையினூடாக உடனடியாக வழங்க அவர்களது பாதிப்புகளை குறைப்பதற்காக நாம் ரூபாய் 20000 மில்லியன் அனர்த்த முகாமத்துவ எதிர்பாரா செலவு நிதியத்திற்காக இடைக்கால கொடுப்பனவாக ஒதுக்கீடு செய்கின்றோம். இலங்கை உலக இடரபாய சுட்டியினால் இயற்கை அனர்த்தங்களினால் அதிகளவு அபாயத்திற்குள்ளாகும் நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களில் நாட்டின் ஒரு பகுதி கடுமையான வறட்சிக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கும் அதேவேளை அக்கால பகுதியில் ஏனைய பிரதேசங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கினை எதிர்கொண்ட அனுபவங்களையும் நாம் கண்டுள்ளோம். ஆகவே இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கு காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவசிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியுள்ளது. எனவே அரசாங்கத்தினால் 2016 அறிமுகப்படுத்தப்பட்ட இயற்கை அனர்த்த காப்பீட்டுத் திட்டத்தினை வலுப்படுத்தும் நோக்கில் மேலதிகமாக ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற ரூபாய் 500 மில்லியனிலிருந்து ரூபாய் 1500 மில்லியனாக அதனுடைய தொகை அதிகரிக்கப்படும். காம்பேர்லேய அபிவிருத்தி முன்னெடுப்புக்கு மேலதிகமாக பிரத்யேகமாக உலர் வலய அபிவிருத்தி முன்னெடுப்புக்காகவும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள அபிவிருத்தி நடவடிக்கைக்காகவும் மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் உலர் வலய அபிவிருத்தி அமைச்சுக்கு ரூபாய் 250 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. பிளாஸ்டிக் பைகள், பொதியிடல், பிளாஸ்டிக் போத்தல்கள், உரிய உணவு தாள்கள் என்பன ஒரு தடவை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் பெருக்கம் கணிசமான அளவு சுற்றுச்சூழல் பாதிப்பினை அதிகரித்துள்ளது. இத்துறையில் பொருத்தமான ஒழுங்கு விதிகளை முதற்படியாக அறிமுகப்படுத்தப்படுவதுடன் எந்த நிறுவனமாயினும் ஒரு தடவை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உற்பத்தி மற்றும் இறக்குமதி தொடர்பாக 2019 முதலாம் தேதி செப்டம்பர் 1 முன்னர் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சில் பதிவு செய்யப்படல் வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையானது கடல்சார் வளத்தினை நிலைப்பேறாக பாதுகாக்கும் முகமாக திறம் கொண்ட கடல்சார் பாதுகாப்பு திட்டம் ஒன்றினை அபிவிருத்தி செய்யும். இந்நிலையில் பிரத்யேகமான பொருளாதார வளத்தினை கடல்சார் பாதுகாப்பு வளையமாக பிரகடனப்படுத்தும். கலை, கலாச்சாரம் மற்றும் சமயம். இலங்கை திருநாட்டின் கலாச்சார விழுமியங்கள் மற்றும் எமது சமூகத்தினை மெருகேற்றல் தொடர்பில் கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பினை நாங்கள் மெச்சுகின்றோம். எமது அரசாங்கமானது நாட்டின் கலை, கலாச்சாரம் என்பவற்றின் அபிவிருத்திக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்து வருகின்றது. கலைஞர்கள் தொடர்ந்தும் தமது படைப்புகளின் மூலம் நன்மை பெற்று கொள்ளக்கூடிய வகையில் கலைஞர்களின் படைப்புகளின் ஒளி அல்லது வெளியீடு செய்யப்படும் போது அதற்கான வேத்துரிமை கொடுப்பனவினை பெற்றுக் கொடுப்பதற்கான நியாயமானது ஒரு திட்டத்தினை நாங்கள் அறிமுகம் செய்ய எதிர்பார்க்கின்றோம். இது அவர்களின் படைப்புகளை பாதுகாப்பதுடன் அவர்களுக்கு தொடர்ச்சியான வருமான மூலத்தையும் பெற்றுக் கொடுக்கின்றது. இச்செயற்பாட்டிற்காக ஆதரவளிக்கும் முகமாக ரூபாய் 50000 வரையிலான மாதாந்த வேற்றுரிமை வருமானமானது நிறுத்தி வைக்கப்பட்ட வரியிலிருந்து விலக்களிக்கப்படும்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, பௌத்த விகாரம் மற்றும் ஏனைய மத வழிபாட்டு தலங்களை புனர்நிர்மாணம் செய்யும் வேலையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதன் பிரகாரம் ஒரு சமய நிறுவனத்துக்கு புனரமைப்பதற்காக 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, 10 லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய மின்கட்டமைப்பு ஏற்படுகின்ற தாக்கத்தை குறைப்பதற்காக அந்த மின் கட்டணத்தை குறைப்பதற்காகவும் இந்த வேலை திட்டத்தின் கீழ் சமய நிறுவனங்களுக்காக சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அனைத்து வியாரைகளுக்கும் 5 லட்சம் வீதம் வழங்கப்படும். மடு தேவாலயத்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு அதன் பொருட்டு 200 மில்லியன் பெற்றுக் கொடுக்கப்படும். ஜோண்ட சில்வா கலையரங்கமானது நவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்டு புனரமைப்பு பணிகளானது 2020 பூர்த்தி செய்யப்படும். தேசிய கலாபவனம் நவீனமயப்படுத்தப்பட்டு நவீன கலைகளுக்கான பிரத்யேக பகுதி ஒன்றும் உருவாக்கப்படும். முரட்டுவில் உலக தரத்திலான கவின்கலை நிலையம் ஒன்றினை நிர்மாணிப்பதற்கான வேலைகள் 2019 ஆரம்பிக்கப்படும்.
பொருளாதார வலுவூட்டலினூடாக நல்லிணக்கம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வடக்கு கிழக்கில் எமது மக்கள் முகங்கொடுக்கும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பன்முக உபாயத்தினை முன்னெடுத்தோம். எமது உபாயமானது நிலைப்பரான வாழ்வாதாரம், அதிகம் கடன்பட்டுள்ள மற்றும் வலுவிழந்தோருக்கு உதவியளித்தல் போன்ற நோக்கங்களினால் வழிப்படுத்தப்பட்டது. அனைத்து பங்குதாரர்களும் நீதி, கடந்த கால வன்முறைகள் மீண்டும் இடம்பெறாது என்ற உறுதி ஆகியவற்றை கொண்ட அரசாங்கத்தின் வேலை சட்டகத்தின் அர்ப்பணிப்பினால் உறுதிப்படுத்தப்படுகின்றனர். வடமாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்திக்கான வேலை சட்டமானது அனைத்து பங்குதாரர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் பங்குபற்றலுடன் ஆரம்பிக்கின்றோம். இதனை ஒரு உறுதியான நடவடிக்கை திட்டமாக மாற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பிரஜைகளும் பயனடைவர். நாங்கள் இவ்வேலை சட்டகம் இவ்வாறு இதேபோல் பாதிக்கப்பட்ட ஏனைய மாவட்டங்களுக்கும் பயன்படுத்தப்படும். தேசிய முயற்சியில் பங்குபற்றுமாறு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்துக்கு அழைப்பு விடுக்கப்படும். இப்பிரதேசத்தில் நாம் எடுக்கும் முயற்சிகளில் நிலைபெற்று தன்மையை உறுதி செய்வதற்கு எமது நல்லிணக்க முயற்சிகளானது மிகவும் உறுதியான மற்றும் அர்த்தமுள்ள வகையில் எத்தி வைக்கப்படல் வேண்டும். இந்நோக்கத்திற்காக பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் இயங்கும் நல்லிணக்க பொறிமுறை ஒருங்கிணைப்பு செயலகத்தின் மூலம் விழிப்புணர்வு மற்றும் தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சியாக ரூபாய் 200 மில்லியனை ஒதுக்குவதற்கும் முன்மொழிகின்றேன். நட்டஈடு அலுவலக சட்ட மூலமானது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் செயற்பாடுகள் 2019 ஆரம்பமாகும். காரியாலயத்துக்கு அவசியமான ஆளணி மற்றும் உரிய வளங்கள் போதுமான அளவு பெற்றுக் கொடுக்கப்படும். காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு போதுமான வளங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டு நாடு பூராகவும் காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கும் மற்றும் காணாமற் போனமைக்கான சான்றிதழ் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கைகளின் போது காணாமற் போன இராணுவம் மற்றும் போலீசார் உள்ளடங்கலாக தேவையான உதவிகள் வழங்கப்படும். காணாமல் போன அலுவலகம் உருவாக்கப்பட்டு அவர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரையில் மாதாந்தம் 6000 ரூபாய் கொடுப்பனவு பெற்றுக் கொடுக்கப்படும். இவர்களின் குடும்பங்களுக்கு என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்தின் கீழ் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தினால் ஒருங்கிணைக்கப்படும் வாழ்வாதார அபிவிருத்தி திட்டங்கள் என்பனவற்றில் இணைந்து கொள்வதற்கும் விசேட முன்னுரிமை வழங்கப்படும். கௌரவ சபாநாயகர் அவர்கள், வடக்கு கிழக்கு மாநிலங்கள் அபிவிருத்தியினை துரிதப்படுத்தும் முகமாக 2 வருட காலப்பகுதியில் 5000 மில்லியன் முதலீட்டில் துரித அபிவிருத்திக்காக பல நிதியம் உருவாக்கப்படும். இதற்கு பங்களிப்பு செய்யுமாறு நலன் விரும்பிகள் கொண்ட வழங்குநர்கள் விசேடமாக புலம் பெயர்ந்து வாழ்வோர் போன்றவர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இந்நிதியானது திரைசேரினால் நிர்வகிக்கப்படும். இந்நிதியானது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மாவட்ட அரசாங்க அதிபரின் ஊடாக பயன்படுத்தப்படும். அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக இந்நிதியானது மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பாவனை, இளைஞர் வேலையின்மை போன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சிவில் சமூக உள்வள நிகழ்ச்சி திட்டங்களுக்கும் ஆதரவளிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். கிராமிய பொருளாதாரத்தில் 50 சிறிய கைத்தொழில்களை ஆரம்பிப்பதன் மூலம் துரிதமாக தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் போதுமான வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கும் 2018 உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் குறிப்பிடும்படியான முதலீடுகள் மேற்கொள்ளப்படும். கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக இத்திட்டத்தின் மேலும் 50 சிறிய அளவிலான கைத்தொழில் கூட்டுறவு சங்கங்கள் துரிதமாக உருவாக்குவதற்கும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சங்கங்களை அடுத்த கட்ட அபிவிருத்தியில் வழிநடத்துவதற்கும் சந்தர்ப்பம் அளித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த இளம் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பட்டதாரிகளால் உருவாக்கப்பட்டுள்ள டெக் சிலான் சோசியல் வெஞ்சர் என்ற இலாப நோக்கமற்ற கம்பெனியானது வடக்கில் இச்சிறிய கைத்தொழில் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க முன்மாதிரி திட்டத்தினை செயற்படுத்துவதற்கும் தேவையான தொழில்நுட்ப சேவைகளை சுயேட்சமாக பெற்றுக் கொடுக்கின்றது. இவ்வுதவியானது அரசாங்க முதலீட்டின் வெற்றிக்கு மிகவும் இன்றியமையாததாகும். இந்நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள இளம் தொழில் வல்லுநர்கள் எமது தேசிய பொருளாதாரத்துக்கு இவ்வாறான பங்களிப்பினை வழங்குவார்கள் என நான் நம்புகின்றேன். படுகடன் நிவாரண திட்டமானது கூட்டுறவு கிராமிய வங்கிகள் மற்றும் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கள்ளுப்போத்தலில் அடைத்தல் மற்றும் கருப்பட்டி உற்பத்தியினை கைத்தொழில் உற்பத்திகளாக உருவாக்குவதற்கான ஒருங்கிணைந்த கருத்திட்டம் ஒன்று உரிய கூட்டுறவு சங்கங்களின் ஒத்துழைப்புடன் வடமாகாணத்தில் உருவாக்கப்படும். இதற்காக 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் சந்தைகளுக்கிடையிலான மிகவும் வினைத்திறன் மிக்க வர்த்தக இணைப்புகளுக்கு வசதி அளிப்பதற்கு மத்திய பொருளாதார மையம் ஒன்றுடன் இணைக்கப்பட்ட 10 துணை பொருளாதார நிலையங்கள் வடமாகாணத்தில் ஸ்தாபிக்கப்படும். மன்னாரில் விவசாயத்துறைக்கு வசதி அளிக்கும் வகையில் கட்டுரை குளம் புனரமைக்கப்படும். இதற்காக 300 மில்லியன் ரூபாய் முன்மொழியப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் பகுதியளவு நிர்மாணிக்கப்பட்ட அல்லது அழிவுற்ற வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர் மற்றும் மின்சாரம் போன்ற வசதிகளை வழங்குவதற்காக ரூபாய் 2000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், குருநாகல், புத்தளம், அனுராதபுரம் மற்றும் பொலனர்வை மாவட்டங்களில் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களான ஏறக்குறைய 45,000 பெண்களுக்கு கடன் நிவாரணத்தினை நாம் வழங்கியுள்ளோம். அவர்களுக்கு ஆகக்கூடிய 1,00,000 ரூபாய் வரை ஆரம்ப மூலதனம் சிறுநிதி கடனும் 2018 ஜூன் மாதத்திலிருந்து ஆக குறைந்தது 3 மாதங்களின் நிலுவையும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமையினை எதிர்காலத்தில் குறைக்கும் வகையில் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து சலுகைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வடமாகாணத்தில் நிலைபெறான வாழ்வாதாரத்தினை ஏற்படுத்தவும் நல்லிணக்கத்தினை உறுதிப்படுத்துவதற்குமான எமது முயற்சிகள் மேலும் வலுப்படுத்தப்படும். இதற்காக சகோதர பாடசாலை நிகழ்ச்சி திட்டம், கடந்த காலத்தை மறப்போம், எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம், இராணுவ வீரர்களின் விதவைகளுக்கான விருளிய சக்தி நிகழ்ச்சி திட்டம், கலை மற்றும் கலாச்சாரத்தின் ஊடாக சமாதானத்திற்கான நிகழ்ச்சி திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் என்பவற்றை உள்ளடக்கியதாக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தினை அலுவலக
கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர், வருமான முன்மொழிவு தேசிய உற்பத்திக்கு ஒப்பீட்டு அளவில் இலங்கை உற்பத்தி செய்யப்படுகின்ற வரி வருமானத்தின் வீதமானது உலக நாடுகளின் ஒப்பிடுகையில் ஆக குறைந்த நிலைக்கு சென்றுள்ளதுடன் நாட்டின் வரி வினைத்திறன் விகிதமும் இலங்கையினை ஒத்த ஏனைய நாடுகளின் ஒப்பிடுகையில் கீழ்நிலைக்கு சென்றுள்ளது. இந்த பின்னணியில் 2019 அரசிறை வருமானத்தினை அதிகரிப்பதற்கான பின்வரும் வருமான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதுடன் வரி விதிப்பளவு முறைமையில் காணப்படும் சில முரண்பாடுகளை நீக்குவதற்கும் சிபாரிசுகளை நான் முன்மொழிகின்றேன். ஒவ்வொரு வருமான முன்மொழியினதும் விவரம் பின்னணிப்புகளில் தரப்பட்டிருக்கின்றது. 2019 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து இன்று இரவு நள்ளிரவு 12 மணியிலிருந்து சிகரெட்டுகள் மீதான உற்பத்தி திருத்தப்படுகின்றது, தீர்வை திருத்தப்படுகின்றது. 2019 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து சிகரெட் உற்பத்திகள் மீதான தேச கட்டுமான வரி அறிமுகப்படுத்தப்படும். வருடாந்த பணவீக்கம் மற்றும் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி என்பதனை கொண்டு ஆக குறைந்த வருடாந்த தீர்வை அதிகரிப்புடன் விலை குறைப்பிட்டனை அடிப்படையாக கொண்டு சிகரெட்டுகள் மீதான உற்பத்தி தீர்வை உற்பத்தி அளிக்கப்படும். இது வருமான பாதுகா உற்பத்தி செலவினத்தின் கட்டுப்படுத்தப்படும். இதன் மூலம் வருமானம் உற்பத்திகளின் உறுதிப்பாடும் மேம்படுத்தப்படும். மோட்டார் வாகனங்கள் மீதான சொகுசு வரி மற்றும் உற்பத்தி தீர்வை திருத்தமானது 2019 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து செயற்படுத்தப்படுவதுடன்
உற்பத்தி தீர்வை திருத்தமான சிறிய தனிப்பட்ட வாகனங்கள் மீது குறைந்தளவான தாக்கத்தினை ஏற்படுத்தும். இதற்கு மேலதிகமாக மோட்டார் வாகன இறக்குமதி மீதான 200% காசு வரம்பில்லை தேவைப்பாடானது எதிர்காலத்தில் நீக்கப்படும். இன்றிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் பீடி இலைகளின் இறக்குமதி மீதான உற்பத்தி தீர்வை கிலோகிராம் ஒன்றுக்கு 2,500 ரூபாயிலிருந்து 3,500 ரூபாயாக 2019 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து திருத்தப்படும். பீடியொன்றின் விலை 50% தான் அதிகரிக்கப்படும். ஆளொருவருக்கான புறப்படுகை கட்டணம் $10 அதிகரிக்கப்படும். இவ்வாறு அதிகரிக்கப்படுகின்ற புறப்படுகை கட்டணம் 2019 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்.
ஆளொருவருக்கு புறப்படுகை கட்டணம் ஏதேனும் கடன் அட்டை மற்றும் மற்ற அட்டை மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து வெளிநாட்டு கொடுப்பனவுகள் மீதான தற்பொழுது காணப்படும் முத்திரை தீர்வைக்கு பதிலாக 3.5% கட்டுமான வரி அறிமுகப்படுத்தப்படும். இது 2019 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும். இது முன்மொழிவானது
கரை கடந்த டிஜிட்டல் சேவைகளின் வரி
விதிப்பு 2019 ஜூன் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் விமான சீட்டுக்கான மாற்றம் செய்யப்படும், திருத்தப்படும். உண்மையிலே ஒரு நாள் சேவைக்கு 5,000 ரூபாயில் அதிகரிக்கப்படும். சாதாரண சேவை 3,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். அத்தோடு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் மோட்டார் வாகனத்துக்கான பெயருடன் கூடிய தனிப்பட்ட விசேட இலக்க தகவல்களுக்கான விலை 2019 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பின்வருமாறு திருத்தப்படும். ஒன்று வேண்டும் என்ற ஒரு இலக்கத்தை கேட்பாரானால் அதற்கு ஒரு தொகையை செலுத்தி ஒதுக்கிக் கொள்ளப்படும் முடியும். ஆனால் இது உத்தியோகபூர்வமாக இனிமேல் செய்ய முடியும். தமது பெயரை குறிப்பிட முடியும். அதற்கான தகடை பெற வேண்டும் என்றால் 10 லட்சம் ரூபாய்க்கு அதை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு பிறகு உள்நாட்டு ரீதியிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மதுபானங்கள் மீதான வரி 8%, விசேட சாராயத்துக்கான உற்பத்தி ரீதியான தொடர்ந்து மாறாது இருக்கும். ஆனால் விசேட சாராயத்திற்கான உற்பத்தி தீர்வையானது தொடர்ந்து மாறாது இருக்கும். முதலீட்டு சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் முயற்சியினால் ஆடைகள் விற்பனை மீதான பெறுமதி சேர் வரி துண்டொன்றுக்கு 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக பணவீக்க குலை குறியீட்டின் அடிப்படையில் 2019 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து திருத்தப்படும். அத்தோடு 2016 இதுவரை திருத்தப்படாத கட்டணங்கள் மற்றும் அறவீடுகள் அனைத்தும் 15% அதிகரிக்கப்படும். 2019 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் வேலைப்பழு மிக்க நேரத்திலே அந்த நுழைவு கட்டணம் ரஷ் அவரின் கீழ் அந்த நுழைவு கட்டணத்தின் மாத்திரம் 100 ரூபாயினால் அதிகரிக்கப்படும். கசினோ விளையாட்டுக்கான வருடாந்த உரிம கட்டணம் ₹200 மில்லியனிலிருந்து 400 மில்லியனாகவும் ருத்திஜோன் விளையாட்டுக்கான வருடாந்த உரிம கட்டணமாக ₹10 லட்சம் அறிமுகப்படுத்தப்படும். கசினோ புரள்வு வரி 15% அறவிடப்படும். புதிய திருத்தங்கள் 2019 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வரும். அத்தோடு கசினோ நுழைவு கட்டணம் அளவுக்கு $50 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அறவிடப்படும். காரணம் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இது $100 அறவிடப்படும். நாங்கள் $50 வரை அதை அதிகரிக்கின்றோம். தெரிவு செய்யப்பட்ட இறக்குமதி பொருட்கள் மீதான பொருளாதார சேவை கட்டணம் திருத்தப்படும். பலச்சாறு மதுபானம் மற்றும் புகையிலைக்கான குறிப்பிட்டு விகித சுங்க இறக்குமதி தீர்வை 2019 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து திருத்தப்படும். இது புத்தகத்தில் இருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்கள், வருமானம் மற்றும் செலவின முன்மொழிவு பற்றிய விவரம் தொழில்நுட்ப குறிப்பில் த தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிதி வருடத்துக்கான 2019 ஒதுக்கீட்டுச் சட்ட மூலத்திற்கான படுகடன் பெருகை வரையறைக்கு உரிய திருத்தங்கள் பின்னிணைப்பு மூன்றில் தரப்பட்டிருக்கின்றது. வருமான முன்மொழிவுகள் பின்னிணைப்பு ஒன்றில் தரப்பட்டுள்ளது. மேலும் அரசிறை வேலைச்சட்டக விபரம் பின்னிணைப்பு நான்கில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒப்படைக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுவதற்கு பின்பற்ற வேண்டிய நிர்வாக செயல்முறைகள் கவனத்தில் கொண்டு மூலதனம் மற்றும் பொருட்கள் சேவைகள் செலவினத்திலிருந்து 10% முதல் 15% வரை சேமிப்பதற்கு நான் முன்மொழிகின்றேன். வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்புடன் சமர்ப்பிக்கப்படுகின்ற 2003 ஆண்டின் மூன்றாம் இலக்க அரசிறை முகாமைத்துவ சட்டத்தின் கீழான ஆவணம் இத்துடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, பொருளாதார கொள்கையின் விடயங்களில் குறுகிய கால வழிகாட்டல் காட்டப்படுவதோடு நாட்டின் இந்த நிலைமையை நாட்டில் உள்ள உண்மையான நிலைமையின் குறைப்பதற்கு அது வருக்கும் எமது மக்களுடைய நன்மை ஏற்படவில்லை. இந்த முறையை மாற்றி சௌகாமியம் மிக்க ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய அனைவருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு அதிமேதகு சனாதிபதி அவர்கள் மற்றும் கௌரவ பிரதம அமைச்சரினால் வழங்கப்பட்ட வழிகாட்டலுக்காக நான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜாங்க அமைச்சர் கௌரவ இரான் விக்ரமரத்ன வழங்கிய ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்துக்காக உதவிய முன்மொழிவுகளை சமர்ப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைச்சரவை சகாக்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய உறுப்பினர்களுக்கும் அத்தோடு எமது அமைச்சின் செயலாளர் கலாநிதி சமரதுங்க உள்ளிட்ட மற்றைய பிரதி செயலாளர்கள் உள்ளிட்ட மனோ தித்தவல மற்றும் விசாடி வில் போன்றவர்கள் மற்றும் நிதியமைச்சில் கடந்த வாரம் முழுவதும் தூக்கமின்றி உழைத்த அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஒதுக்கீட்டு சட்டம் 2019 இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் ஒத்திவைப்பு. கௌரவ சபை முதல்வர், பாராளுமன்றம் நாளை விவாதம் ஒத்திவைப்பு. 2019 ஒதுக்கீட்டு சட்டத்துக்கு ஏற்புடைய குழுநிலை சந்தர்ப்பத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் 2019 மார்ச் 8 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கோ அல்லது முன்னதாகவோ பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகத்துக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அறிய தருகின்றேன். பாராளுமன்றம் 2019 மார்ச் 6 புதன்கிழமை 9:30 வரை ஒத்திவைக்கப்படும்.